எல்லாருக்கும் வணக்கம். நான் பழுவேட்டரையர் ஹரிகரன். இன்று ஈழத்தின் சமூக நீதி வரலாறு பகுதி 2 என்று அதை பற்றி கதைக்கலாம் வேண்டி இருக்கிறேன். ஈழத்தின் சமூக நீதி வரலாறு என்பது பெரிய அளவில் பேசு பொருளாக இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை வச்சு கொண்டு இவங்க ஆளாளுக்கு ஒரு கதையை கட்டி கொண்டு திரியுறாங்கள் என்றதை நாங்கள் இப்போ சமகால அரசியலில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னென்னா இந்த நிகழ்வை செய்கிறதின் நோக்கம் என்னென்றா, ஈழத்தில் அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரெண்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, இப்போ கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், தமிழ் தேசியவாதிகளின் ஒரு பக்கம், மற்றது கொழும்பு லிபரல்ஸ் என்ற அந்த சிங்களத்துக்கு துணை போகக்கூடிய மாதிரி சிந்திக்கக்கூடிய ஊட்டம் ஒரு பக்கம் என்று சொல்லி ஆளாளுக்கு வரலாறு தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கு பிடிச்ச பக்கங்களை மட்டுமே சொல்லிட்டு வாரினும். இதனால் ஈழத்தமிழர்கள சமூக நீதி சார்ந்த அந்த முன்னெடுப்பு, அந்த உண்மையான வரலாறு பெரிய அளவில் பொதுவெளியில் நிறைய பேருக்கு போய் சேராமலே இருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயத்தை முறியடிக்கணுமென்றதுக்காக எங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ வரலாறு உள்ளதில் வரலாற்றில் உள்ளதை உள்ளபடி சொல்லணும், அது ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது என்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுக்கிறோம். இப்போ முதல் பகுதியில் வந்து இயன்றளவு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எல்லா செய்திகளையும் சொல்லிட்டு வந்தேன். இப்போ அது 40கள் பகுதி வரைக்கும், 40 1854 1940 வரைக்கும் ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எத்தெந்த அமைப்புகள் என்ன மாதிரி என்று சொல்லி அது குறித்து உங்கள்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்கின் அடிப்படையில், எஸ் அது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்குது எவ்ரி திங். உங்களுக்கு அது ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் என் முதல் நோக்கமாக இருந்தது. பட் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். இந்த காலப்பகுதியிலையும் உங்களுக்கு நினைவூட்டி ஒரு கதையாக உங்களுக்கு என்னென்ன நடந்தது என்றதை சொல்ல போகிறேன். அது மட்டும்தான் இண்டியான் இந்த பகுதியின் நோக்கம். இதில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சமூக நீதி பற்றி இந்த எபிசோடில் நான் கவர் பண்ண மாட்டேன். அதுதான் எங்கட மக்களின் சமூக நீதி வரலாற்றிலேயே மிக முக்கியமான பக்கங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சொந்தமானது, அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அப்போ அதுக்கு ஒரு பகுதியில் மட்டுமே அதை சொல்லி முடிக்க முடியாது. அதுக்கென்ற ஒரு தனிப்பகுதி ஒதுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதுல இருந்தே உங்களுக்கு விளங்கணும் இயக்கம் எந்த அளவுக்கு செய்திருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு 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 100 வருட வரலாறு ரெண்டு பகுதியில ஒரேடியா செய்து சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஆனா இயக்கத்துக்கு ஒரு தனி பகுதி டெடிகேட் பண்ணணும்னா அதுல இருந்து உங்களுக்கு விளங்கணும் இயக்கம் அந்த ஒரு 30-40 வருடத்துக்குள்ள உழவு சாதிச்சு காட்டினது என்றது. ஸோ இது ஒரு பிரீஃப் இன்ட்ரோவா உங்களுக்கு சொல்றேன். இப்ப பண்டார வன்னியன் என்ற வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஈழத்தில் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடிய எங்கட மன்னர்கள் அரசர்கள் அந்த வரிசையில் வரக்கூடிய கடைசி மன்னனாக வன்னியில் அடங்காப்பற்று மண்ணை சேர்ந்த எங்கட பண்டார வன்னியன் இறுதியாக போரிடுகிறார். போரிட்டு அவர் வீர மரணம் அடைகிறார், மாவீரராகிறார். அவரின் பின்னர் நாங்கள் வந்து ஒரு அடிமை சூழல்ல வாழ்றோம். ஈழத்தமிழர்கள் எல்லாரும் அடிமைகளாக்கப்படுகிறோம். அதன் பின்னர் வெள்ளையன் ஆட்சியின் கீழ் வெள்ளையன் என்ன செய்கிறான், தமிழர்களுக்குள்ள அந்த போர்க்குணம் இருக்கக்கூடாது என்று பார்த்துட்டு தமிழர்களை அந்த சிவில் சர்வீஸுக்குள்ள கொண்டு வர்றதுக்குரிய தனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தண்டை அந்த அதிகாரத்தை நிறுவுவதற்குரிய அந்த அதிகார வேலையில செய்யக்கூடிய கிளர்க்கா இப்படி அப்படி என்று சொல்லி தமிழர்களை மாற்றிவிட வேண்டும், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த போர்க்குணத்தை மழுங்கடிக்கணும் என்ற நோக்கோடு வெள்ளக்காரன் இந்த சாதிகளை வைத்து ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சான். ஈழத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாதி இறுக்கமான நிலையில் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் இல்லை. அப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட சூத்திரர்களாகத்தான் இருந்திருக்கலாம், சரிதானே. அப்ப அவன் அதுக்குள்ள என்ன செய்கிறான்டா, விவசாய சமூகத்தை, அந்த விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடிய சமூகத்தை என்ன செய்கிறான்டா, அவன் மெல்ல மெல்ல அவர்களுக்கு கூடுதலா அந்த அதிகாரத்துல பங்கு கொடுத்து அதன் வழி என்ன நடக்குதுன்னா, மற்ற பிற சமூக பின்னணிகள்ல இருந்து வரக்கூடியவர்களும் அந்த வெள்ளாலைசேஷன் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அவர்களும் அந்த ஒரு ஒரு அப்பர் சோசியல் மொபிலிட்டி என்று சொல்லி அது நடக்குது. அப்ப எல்லாருமே வெள்ளாளர்களாக மாறுகிறார்கள், மறவர்கள் ஆக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அப்படி மாறுவது என்பது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. இது வந்து 1800 ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது நடந்து கொண்டு இருக்குது, சரியா இந்த வரலாறு. அப்ப வெள்ளக்காரன் ஆஃபீஸ் ஒர்க்குகளுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குகளுக்கும் தமிழர்கள் கூடுதலாக அந்த வேலையில செய்ய ஒழிக்கிறீனம் அப்படி இயங்க ஆரம்பிக்கிறீனம். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கான அரசியல் அதிகாரம் பெருசா இல்லை. அப்ப 1800க்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அங்கடைய ஆக்கள் எல்லாரையுமே தமிழர்களையும் சிங்களவர்களையும் வெள்ளக்காரன் என்ன செய்யறா, நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ்க்காக எல்லாருக்கும் பதவிகளை கொடுத்து குயின் மகாராணிக்கு விசுவாசமாயிருக்கக்கூடியவர்களுக்கு பதவி, மெஜஸ்டிக்கு விசுவாசமாயிருக்கக்கூடியவர்களுக்கு பதவி அதிகாரங்களை வழங்குற ஒரு வேலையை தொடங்குறான். இதே 1800க்கு பிறகுதான் தொடங்குறான். அதன் அடிப்படையில நாங்க பார்த்தோம் முதல் அரசியல் பிரதிநிதியாக பெறக்கூடிய ஆறுமுகம் பிள்ளை ஐயா அவர்கள் 1854ல் அவருடைய முயற்சியின் காரணமாக, அவர் 1854 வரைக்கும் வாழவில்லை, அவர் அதற்கு முன்பே இறந்து விடுகிறார். ஆனால் ஈழத்தில் அதுவரை காலமும் இருந்த அடிமை குடிமை என்ற ஒரு முறைமை, இந்த அடிமை குடிமை முறைமை வந்து கிட்டத்தட்ட ஸ்லேவரிக்கு மாதிரி, ஒரு ஸ்லேவரி மாதிரியான ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்லேவரி சிஸ்டம். அதுல சாதிகளாக தமிழர்கள் ஏற்கனவே அந்த புலவுகளை பயன்படுத்தி கொண்டு அடிமைகள் என்றும் குடிமைகள் என்றும் தமிழர்களை பிரித்து அதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருந்தார்கள் வெள்ளக்காரன். அதன் அடிப்படையில் அந்த அவண்ட பியூரோக்ரஸியை நடத்திட்டு வந்தான். அப்போ அதை ஒழிக்கணும் என்று சொல்லி ஆறுமுகம் பிள்ளை ஐயா அவர்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை இலங்கை முழுவதும் நடத்துகிறார். அந்த சிவில் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பிற இனத்தவர்கள் எல்லாரிடமும் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த பிரச்சாரத்தின் வெற்றியாக 1854 அடிமை குடிமை முறைமை ஒழிக்கப்படுகிறது. அதுதான் முதல் முன்னெடுப்பாக இருக்கிறது, சமூக நீதி முன்னெடுப்பாக இந்த அரசியல் வழியில வந்த முதல் பிரதிநிதியிலிருந்து தொடங்கி அன்று தொடக்கம் இன்று வரை அந்த பாரம்பரியம் தொடர்கிறது, சமூக நீதி பாரம்பரியம் தொடர்கிறது. இந்த 1850s பீரியடில் இன்னொருத்தர் இருந்தார், இன்னொரு ஐயா இருந்தார். அவரை பற்றியும் நாங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்கு. அவருடைய பேர் அருணாச்சலம் பொன்னம்பலம். அருணாச்சலம் பொன்னம்பலம் என்ற அந்த ஐயா வந்து மானிப்பாயை சேர்ந்தவர், அங்கு பிறந்தவர். அவர் 1814 பிறக்கிறார். பிறந்த பிறகு அவர் வந்து அவர் கிட்டத்தட்ட அதுக்கு முன்பு அவர்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆண்ட பரம்பரை என்ற ரேஞ்சில் சுற்றி கொண்டிருந்த ஒரு குரூப் பண்ணுவீங்களே, அதுல இருந்து வர்றார் இவர் அருணாச்சலம் பொன்னம்பலம். இந்த ஐயா வந்து அவர் வந்து உடனடியாக அவரும் இந்த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில் சர்வீஸ் இந்த அந்த இடங்கள்ல எல்லாம் வேலை செய்ய தொடங்கிட்டு அவர் கொழும்புல வந்து கொழும்புக்கு வாரார். கொழும்புல வந்து வேற வேற வேலைகள் எல்லாம் இல்ல அந்த இதுகள் எல்லாம் செஞ்சுட்டு கொழும்பு கச்சேரியில கேஷியர் ஆகுற, சரியா, அவருடைய அந்த சேவையை பார்த்துட்டு முதல்ல கஸ்டம்ஸ் இதுகளில் வேலை செய்துட்டு இருந்தார். அதுல அவர் வெள்ளக்காரன் பார்த்தா இவர் நல்ல ஒரு ஒர்க் எத்திக்கோட இருக்கிற இவரை கொழும்பு கச்சேரியின் கேஷியர் ஆக்குவோம் என்று சொல்லிட்டு கேஷியர் ஆக்குறீங்க. இவர் நிறைய பெரிய ஒரு செல்வந்தர் ஆகிறார். செல்வந்தர் ஆன உடனே இவர் ஒரு ஈழத்துல இருந்து ஒரு ஈழத்தின் மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் என்று கூட அதை சொல்லலாம் அந்த கால பகுதியில், சரியா, நல்ல செல்வந்தராகவும் வளம் பெறுகிறார். இவர் கொஞ்சம் பிரபலமா அறியப்படுகிறார் ஈழத்தமிழர்கள் மத்தியில், இவர் பிரபலமா அறியப்படுகிறார். இவர் என்ன செய்யறார், அப்ப இவர் வெள்ளக்காரன் அந்த கஷீரா ஒர்க் பண்ணி இவர் மெல்ல மெல்ல இவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வர வலிக்கிறது. அதுக்கு பிறகு அவருக்கு இந்த ஒர்க்கில் இதாகி பிறகு அவர் வேலையை கொஞ்சம் வயசான பிறகு அவர் வேலையை விடுறார். விட்டுட்டு கொழும்புல வந்து ஒரு கோயில் கட்டுற வேலையை தொடங்குறார். கோயில் வந்து ஒரு சிவன் கோயில் எழுப்போணும்னு சொல்லிட்டு சிவன் கோயில் கட்டுற வேலையை தொடங்குறார். அதில் இருந்து இவர் தீவிர சைவ பக்தர் ஆகிறார், சிவ பக்தர் ஆகிறார். அங்கிருந்து இவற்ற அந்த சைவமும் இவர் என்ன அந்த ஆதிக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒன்றிணைகிறது இந்த தருணத்துல தான். இப்போ கொழும்புல இவர் ஒரு சிவன் கோயிலை கட்டுறார். அதுல அதுக்கு சேவை செய்கிறதையே திருப்பணி செய்கிறதையே இவற்ற வயசு போன ஆழத்துல இவர் செய்ய தொடங்குறார். அந்த கோயில் பேர் பொன்னம்பலீஸ்வரம் என்ற வரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய கோயிலா இருக்கு. கிளம்புல இருக்கக்கூடிய பிரபல கோயிலாகவும் பொன்னம்பலீஸ்வரம் இருக்கிறது. அங்குதான் திரு மகேஸ்வரன் அவர்களை கூட சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கோயில கட்டுற கட்டிட்டு கட்டி முடிச்ச பிறகு இவர் பிறகு சாமி தேவாரம் என்று அவட்ட வாழ்க்கையை நடத்திட்டு பிறகு அவர் இறந்து போகிறார். அவர் இறந்து போன பின்னர் அவருடைய மூன்று பிள்ளைகள், ஒன்று அருணாச்சலம் என்ற பேரோடு இருக்கிறார் பொன்னம்பலம் அருணாச்சலம், இன்னொருத்தர் பொன்னம்பலம் ராமநாதன், இன்னொருத்தர் பொன்னம்பலம் குமாரசுவாமி. இதுல குமாரசுவாமி தான் மூத்தவர். அப்ப அவர் இறந்து போன பிறகு இவர் மூத்தவர் என்ன செய்தார், அவர் வந்து லீகல் ப்ரொஃபஷன் எடுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் மெல்ல மெல்ல தமிழ் அறிஞராக மாறுகிறார். தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த எல்லாம் வேலை செய்ய வலிக்கிறார். அவர் வந்து யாழ்ப்பாணத்துல சைவ பரிபாலன சபையை உருவாக்குறதுல முக்கிய பங்காற்றுகிறார். அவர் பிரசிடென்டாகவும் அதுல இருக்கிறார். அதுக்கு பிறகு யாழ் இந்து கல்லூரியையும் அவர் ஆரம்பிக்கிறார். அதோடு சேர்த்து ஸ்லேவ் ஐலண்டில் ஒரு கோவிலையும் கட்டி வச்சுட்டு, அது விவேகானந்தர் இருக்கிறாரோ சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு வரும்போதெல்லாம் இவர் தான் அவரை வரவேற்று அந்த ஒழுங்கமைப்பு எல்லாத்தையும் செய்து கொடுத்தவராகவும் இருக்கிறார். அதுக்கு பிறகு விவேகானந்தரை மொட்ட தலையங்கள் அடித்து விரட்டினாங்கள். விரட்டின உடனே அனுராதபுரத்தில் விவேகானந்தர் தாக்கப்படுகிறார். விவேகானந்தர் செய்ய வழி இல்லாமல் எஸ்கேப் ஆகி யாழ்ப்பாணத்துக்கு ஓடி அங்கேருந்து கப்பலை பிடிச்சி தான் தமிழ்நாட்டுக்கு போனார். அது வேறொரு கதை, அது பிறகு வருவோம். அப்போ இவர் அடுத்தவராக அவர் இருக்கிறார் மகன். அப்படி மெல்ல மெல்ல அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளூயன்ஷியல் குடும்பமாக மாறுகிறது. அதற்கு பிறகு மற்ற இரண்டு பிரதர்ஸும் பொன்னம்பலம் அருணாச்சலம், மற்ற ராமநாதன் என்ற அந்த இருவரும் பிறகு தகப்பன் என்ற அந்த பிரிவிலேஜின் அடிப்படையில் இவர்கள் மெல்ல மெல்ல அரசியலுக்குள்ள வெறுமனை சிவில் சர்வெண்டாக மட்டும் இல்லாமல் மெல்ல மெல்ல இவர்கள் அரசியலுக்குள்ளேயும் நுழைய வழிக்கறீனம். அதன் அடிப்படையில் இவர்கள் ஒரு ஒரு விதமான ஒரு சைவ வல்லால அந்த டொமினேட்டிங் ஒரு ஃபேமிலியாக இவர்கள் மாறுகிறார்கள். சரிதானே? அப்போ இவர்கள் இயங்கி கொண்டிருந்த அதே கால பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாடா இங்கால ஆறுமுக நாவலர் சைவத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அதிலேயும் சாதிய ஆதிக்கம் தென்படுகிறது. ஒரு கிட்டத்தட்ட லெட்டஸ்ட் ஒரு 30 to 40 years இந்த குடும்பம், இந்த பொன்னம்பலம் ராமநாதன் அருணாச்சலம் இந்த குடும்பமும் இவர் ஆறுமுக நாவலர் அந்த சைவ இதுவும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்து ஈழத்தில். அது ஒரு 30 வருடங்கள்ல நடக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே முதல் பகுதியில நான் சொன்னது போல முதல் பகுதியில பேசியது போல அதுக்கு பிறகு பொன்னம்பலம் ராமநாதன் அருணாச்சலத்தின் அந்த குடும்பம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு ஆளும் வர்க்கமாக அது மாறுகிறது. அவர்களுக்கு வந்து ஈழத்துல மக்களோடு அவர்களால் கனெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. சரிதானே? அதே போல 1900s தொடங்குது. 1910, 1910 வந்து மெல்ல மெல்ல அப்ப இவர்கள் மட்டுமே படிச்சு சிவில் சர்வீஸுக்குள்ள போயல. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களும் மெல்ல மெல்ல படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர்களுக்கும் கல்வி போகிறது. அவர்கள் தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் அரசியல் விழிப்புணர்வு பெற்று தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைய ஆரம்பிக்கிறீங்க. அதன் அடிப்படையில 1910 வந்து வட இலங்கை தொழிலாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தம்பையா, ஏபி தம்பையா, ஏகே செல்லையா போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்திலிருந்து வந்தவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதன் பின்னர் 1924 யாழ் இளைஞர் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறது. யாழ் இளைஞர் காங்கிரஸ் தான் ஈழத்தின முதல் சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லலாம். ஏன்னா அவைகளுக்கு பிரிவிலேஜ் இல்லை. ஹாண்டி பேரின்பன் ஆயத்துக்கு பிரிவிலேஜ் இல்லை. அதுக்கு பிறகு மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாட்டா அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு மாடர்ன் திங்கிங் ஆனவராகவும் அந்த காந்தி ஐடியல்ஸை ஏற்றுக்கொண்டவராகவும் இருந்தவர். அப்போ 1 minute இங்கே கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டுட்ருக்கார். தோழர் வேலன் தயவு செய்து கமெண்ட் இது செய்யாங்க. 1933 இல்லை, ஐம் டாக்கிங் அபவுட் 1924. ஐ கம் டு தட் லேட். அப்போ ஹாண்டி பேரின்பன் நாயகம் வந்து என்ன செய்வார்ன்னா அவர் வந்து ஒரு இளைஞராக இருக்கிறார். யார் இளைஞராக இருக்கிறார்? அவர் ஒரு பிரபலமான குடும்பத்தில் இருந்து வரையில, அவருக்கு ஆதிக்கம் ஆதிக்க பின்னணியில் இருந்தவர் வரையில அவர் வந்து ஒரு என்ன செய்கிறார், அவர் வந்து ஒரு மாடர்ன் திங்கிங் காந்தியன் ஐடியல்ஸால் ஈர்க்கப்பட்டவராக வருகிறார். அவர் வந்த உடனேயே ஆண்டி பேரின்பன் நாயகம் ஐயா என்ன செய்கிறாருண்டா சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார், தமிழர்களின் ஒற்றுமையை பற்றி பேசுகிறார், இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சுதந்திர தாகத்தோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ யாழ் இளைஞர் காங்கிரஸ் தான் அந்த முதல் முறையாக மதங்கள் சாதி இதை எல்லாத்தையும் கடந்து ஒரு ஒற்றுமையை பறைசாற்றும் விதமான ஒரு இயக்கமாக உருவாக்கப்படுகிறது. அது இலங்கையின் சுதந்திர பிரகடனத்தை செய்த முதல் இயக்கமாகவும் அது உருமாறுகிறது. பிறகு யாழ் இளைஞர் காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தோடு சேர்ந்து கொண்டு யாழ் இளைஞர் காங்கிரஸும் பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களின் நிறைய அமைப்புகளோடு இணைந்து கொண்டு அதுக்கு பிறகு யாழ் இளைஞர் காங்கிரஸ் தோன்றின பிறகு ஒடுக்கப்படும் தமிழ் ஊழியர் சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கம் தோன்றியது. பிறகு அந்த சங்கமும் யாழ் இளைஞர் காங்கிரஸும் சேர்ந்து நிறைய போராட்டங்களை ஒன்று சேர்ந்து நடத்தி அந்த போராட்டங்கள் எல்லாம் நிறைய வெற்றி பெற்று என்று சொல்லி அந்த வரலாறு போகுது. காந்தி வந்த கதை, ஜோயல் போல் ஐயா என்ற கதை எல்லாமே நீங்கள் முதல் பகுதியில் கேட்டிருப்பீங்கள். அது நான் திருப்பி அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்போ 1910 இருந்து 1930s உட்பட்ட காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1936 வரைக்கும்னு சொல்லலாம். 1910லேருந்து 1936 வரைக்கும் அந்த காலப்பகுதியில் யாழ் இளைஞர் காங்கிரஸும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமும் எல்லாருமே ஒருங்கிணைந்து நடத்திய போராட்டங்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். யாழ் இளைஞர் காங்கிரஸில் இப்போ வந்து நிறைய இந்த தலித்திய பேசக்கூடிய நிறைய பேர் இப்போ வந்து ஒரு மிக தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறீனம் என்னென்னா, யாழ் இளைஞர் காங்கிரஸை வந்து அவர்கள் வந்து வெளிப்படையாக என்ன சொல்றது ஒரு ஒரு சாட் பாக்ஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ், பிகாஸ் இட்ஸ் பிட் ஆஃப் டிஸ்டர்ப். நன்றி. ஓகே, யாழ் இளைஞர் காங்கிரஸ் வந்து என்ன செய்யுதுன்னா, வெளிப்படையாக அது வந்து தமிழர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு பெரும்பணியை செய்யுது. அது வந்து அதுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் நிறைய சங்கங்கள் உருவாக்குறீனா, அவையிலும் யாழ் இளைஞர் காங்கிரஸும் சேர்ந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறீனா. அவன் 1910 to 1934-36 வரைக்குமான அந்த காலப்பகுதியில் சம ஆசன சம போசன சட்டம் கொண்டு வரப்படுகிறது, சர்வசன வாக்குரிமை கொண்டு வரப்படுகிறது, மரவரி முறை அமுலாக்கம் என்று சொல்லி கொண்டு வரப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் முதல் பகுதியில் பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சட்டசபை 1936 இருந்த அந்த சட்டசபையில் வந்து சட்டசபை உறுப்பினராக இருந்த எஸ் நடேசன் ஐயா வந்து தான் மரவரி வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு மரவரி சட்டத்தை கொண்டு வர்றார். அதன் பின்னர் ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த காலப்பகுதியில் 1936 பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு எடியூகேஷன் வருகிறது, எக்கனாமிக் ஃப்ரீடம் வருகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அரசியல் வழிக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறீங்க. இந்த காலப்பகுதியில் இன்னொரு மாற்றம் நடக்கிறது. 1943 வருது. 1943 வந்து வட இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இருந்த ஒரு அமைப்பு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கணக்கு அமைப்புகள் இருந்தது. அதில் ஒரு அமைப்பாக இருந்த சன்மார்க்க ஐக்கிய வாலிபர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் 1940s பகுதியில் ஏன்னா அந்த கால பகுதியில் யாழ் இளைஞர் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்க ஆரம்பிக்குது. சரிதானே, அதுக்கான காரணத்தை நான் பிறகு சொல்கிறேன். 1936 வரைக்கும் தீவிரமாக இயங்கி வரக்கூடிய யாழ் இளைஞர் காங்கிரஸ் அதற்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறீனும் அதில் கொஞ்சம் விஷயங்கள் பேக்ஃபயர் ஆகுது. அவர்கள் மெல்ல மெல்ல அவையோட சப்போர்ட் பேஸ் குறைய வலிக்கிறது. அதாவது அவை தே குடன்ட் கண்டினியூ த ஃபைட் என்ன மாதிரி நடக்குது. இந்த காலப்பகுதியில் இன்னொரு தலைவர் உருவாகிறார். அவருடைய பேர் ஜிஜி பொன்னம்பலம். இவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர்ன்ற மகன். சரிதானே, அப்போ இவர் வந்து சின்ன வயசில் இருந்தே இவர் நல்ல கல்வி ஏற்றுக்கொண்டு சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ், ஜோசப்ஸ் காலேஜ்லாம் படிச்சுட்டு ஒரு அரசாங்க ஸ்காலர்ஷிப்பின் ஊடாக வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்து அவர் ஒரு லோயராக, பிரபல லோயராக அவர் வந்து அவர்கிட்ட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறார். ஸ்டார்ட் பண்ணி அவர் மெல்ல மெல்ல அந்த காலப்பகுதியில் அரசியலுக்குள்ளே வர, இப்போ இந்த பொன்னம்பலம் ராமநாதன் குடும்பம் அந்த காலப்பகுதியில் தான் அவர்கள் மெல்ல மெல்ல அரசியல்லேருந்து அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிய வெளிக்கிடும் போது இவர் வருகிறார். புதுசாக ஒருத்தர் அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். இவர் ஒரு பிரபல லோயராக இருந்து அப்படியே மெல்ல மெல்ல உள்ளுக்குள்ள வந்து அதற்கு பிறகு இவர் யாழ் இளைஞர் காங்கிரஸுன்ற அந்த வீழ்ச்சியோடு இவற்றை எழுச்சி ஆரம்பிக்கிறது. இவர் வந்து ஓர்சிலவன் தமிழ் காங்கிரஸ் 1944 தொடங்கி அது வந்து பெரிய அளவில் யாழ்ப்பாணத்தில் ஈழத்தில் மக்களுடைய கவனத்தை பெற்று அது தேர்தலை வெற்றி பெற போகிறது. அது 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 போகுது. இப்போ இதே காலகட்டத்தில் 1940களுக்குள்ள ஜிஜி பொன்னம்பலத்தின் ரைஸ் தொடங்குது. அதே நேரத்தில் வட இலங்கை ஒடுக்கப்படும் தமிழர் மாநாடு கொண்டு 1943 நடக்குது. 1943 நடக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்மார்க்க சங்கத்தில் இருந்த அந்த இளைஞர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் வந்து ஓகே இப்போ யாழ் இளைஞர் காங்கிரஸ் இல்லை, இப்போ மற்ற சங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இர்ரெலவெண்ட் ஆகுது, இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா 1936 அந்த 44 பீரியடுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் அரசியல் அதிகாரம் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்ற வாதங்களும் விவாதங்களும் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒடுக்கப்படும் மக்கள் என்ன செஞ்சவ அந்த அந்த இடத்துல வந்து ஜிஜி பொன்னம்பலம் தான் ஒரு முக்கியமான பிரதிநிதியாக, தமிழர்களின் பிரதிநிதியாக சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இவர் வந்து என்ன செய்கிறார், ஜிஜி பொன்னம்பலம் ஒடுக்கப்படும் மக்கள் கூட்டத்தின் அந்த கிரீவன்சஸை அட்ரஸ் பண்ணாமல் விடுறார். அவரை அட்ரஸ் பண்ணல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் போய் கதைக்கிறேன், நான் வந்து இந்த கன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்களை நான் போய் டீல் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு மூன்று பேர் போனீங்கன்னா தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்ற மாதிரி ஆயிரும், அது குழப்பத்தை ஏற்படுத்தும் நாங்கள் கூறுகிற விஷயங்கள் என்றெல்லாம் சொல்லி இவர் தெரியாத அன்னெசசரி எக்ஸ்கியூசஸை கொடுத்த இவர் அவையில் கிரீவன்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்குரிய எந்த முயற்சியும் ஜிஜி பொன்னம்பலம் ஒடுக்கியல. அப்போ அந்த காலப்பகுதியில் ஒரு ஆர்கனைசேஷன் அஃபோம் ஆகிற வடஇலங்கை தமிழர் வடஇலங்கை ஒடுக்கப்படும் தமிழர் மாநாடு நடக்குது, அதன் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு புது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு புது சபையை உருவாக்கணும் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு புது சிறுபான்மை தமிழர் மகாசபை என்ற ஒரு சபை உருவாக்கப்படுகிறது. அந்த சபை 1943 உருவாக்கப்படுகிறது. அந்த சபை உருவாக்கப்பட்ட பிறகு ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த சபையின் கீழ் ஒருங்கிணைய ஆரம்பிக்கிறீனம். இந்த சபையின் கீழ் அவர்கள் ஒருங்கிணைய ஆரம்பிக்கும் போது இரண்டு விதமான ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் ஒருங்கிணைய வலிக்கிறீனம், அதே நேரத்தில் தமிழர்களுக்கான உரிமை என்று சொல்லி பேசிக்கொண்டு ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழர்களுக்கான அந்த அதிகார உரிமையை பெறுவதற்கு அவர் ஒரு பக்கம் அங்கால முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வந்து சொல்கிற 50-50 டீல கொண்டு வரார், தமிழர்கள் முஸ்லீம்களுக்கு 50%, சிங்களவர்களுக்கு 50% என்ன மாதிரி அதிகாரத்தை பங்குடணும் இதாத சொல்லி எல்லாம் அவர் அங்கே ஒரு பெரிய வாதம் வாக்குவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ 1945 வருகுது. 1945 இங்கே இதில் எங்கே சிறுபான்மை தமிழர் மகாசபையில் ஒடுக்கப்படும் மக்கள் கூட்டத்தில் இருந்த மகாசபைக்குள்ள மெல்ல மெல்ல கம்யூனிசம் மார்க்சியம் லெனினியம் சார்ந்த பார்வைகள் எழுவதிக்கிடுகிறது. அந்த மகாசபைக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் 1945 உருவாக வலிக்கிறது. அதுல படிச்சுட்டு வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் அவர்களுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்துக்குள்ளேயே சாதிய படிநிலைகள் தோன்றி அதிகாரம் என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் செனட்டர் பதவி எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அந்த பிரச்சனைகள் தொடங்க என்ன நடக்குதுன்றா மெல்ல மெல்ல அந்த சிறுபான்மை தமிழர் அந்த சங்கத்துக்குள்ள மெல்ல மெல்ல பிரச்சனைகள் மகாசபைக்குள்ள மெல்ல மெல்ல பிரச்சனைகள் உருவாக்க வழிகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு அதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் லெனினிய பார்வை கொண்ட தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்குரிய அந்த அடிப்படைகளை உருவாக்க வழிக்கிறீனா அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வழிக்கிறது மகாசபை. அப்போ மெல்ல மெல்ல அவையிலிருந்த ஆக்டிவிட்டிஸ் அங்கே விஸ்தரிக்குது. அதன் அடிப்படையில் ரெண்டு குரூப்பாக அவையிலுக்குள்ளே பிரிய வலிக்கிறீனம். ஒரு குரூப் வந்து கம்யூனிசம் மார்க்சியம் இந்த மார்க்சிய லெனினிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப் கொண்டு வந்து இந்த சமாஜா பார்ட்டி என்று சொல்லி அந்த குரூப்போட போகுது. இன்னொரு குரூப் வந்து கம்யூனிஸ்ட் என்று சொல்லி அந்த அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த வரைக்கும் என்ன பிரச்சனை இந்த வேலை அதுகளுக்கு இல்லை நான் போக விரும்பவே இல்லை, அது எப்பயுமே ஒரு குழப்பமாக தான் இருக்க போகுது சரிதானே. அப்போ இப்படி நடக்கும்போது தமிழரசு தமிழ் தேசியம் என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் அதுக்குள்ள இருக்கிறீனா அவையிலும் சிந்திக்கிறீங்க. அப்போ இந்த சிறுபான்மை மகாசபை என்ன செய்யுதுன்னா 1947 தேர்தல் பெறுகிறது. அப்போ யூஎன்பி கட்சி நிற்குது தேர்தலில், யூஎன்பி கட்சி இலங்கை அதுக்கு பிறகு இந்த காங்கிரஸ் நிற்குது, ஜிஜி பொன்னம்பலமை என்ற காங்கிரஸ் நிற்குது. இது ரெண்டு தான் முக்கியமான கட்சிகளாக இருக்குது. 1947 பாராளுமன்ற தேர்தலில் அப்போ அந்த நேரத்தில் சிறுபான்மை மகாசபை ஒரு பிள்ளையை செய்கிறீனா என்னண்டா அவையல் வந்து தமிழ் தேசியம் பக்கம் நிற்க விரும்பல. ஏன்னா ஜிஜி பொன்னம்பலம் ஆப்வியஸ்லி வாஸ் நாட் த ஆனா அட் த சேம் டைம் ஏன்னா ஜிஜி பொன்னம்பலம் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தின் உரிமை சார்ந்து பேசல. அந்த டைம் உண்மையை சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் தான் அந்த டைம் அதில் மும்முரமாக இருந்தவர், ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த விஷயங்களையும் கதைச்சு கொண்டிருந்தவர், அதாவது தமிழர்களுக்குள்ள இருந்த கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்டும் சரிதானே. அப்போ ஜிஜி பொன்னம்பலம் அவர் வந்து உடனே இல்லை நாங்கள் வந்து ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பெரிய இது மாதிரி தெரியாத அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆதிக்க மேட்டுக்குடி அந்த தன்மையிலேயே ஆள் டீல் பண்ண வெளிக்கிட்டது. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சிறுபான்மை மகாசபை அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் அந்த மகாசபை ஒரு பிள்ளைய செய்கிறீனம் என்னென்னா ஐக்கிய தேசிய கட்சி சிங்கள கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறீர்கள். அவையில் வெளிப்படை ஆதரிக்கையில் ஆனால் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே சிங்கள கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வலிக்கிறீங்க. அதுக்கு பிறகு 1947 ஆம் ஆண்டு தேர்தல் நடந்து முடிகிறது. ஜிஜி பொன்னம்பலத்திருந்த பெரிய ஒரு ஆதரவோடு ஜிஜி பொன்னம்பலம் உள்ளுக்குள்ள போகிறார். எல்லாரும் போறீங்க அங்கே யூஎன்பின்ற அந்த ஹெட் என்ன செய்கிறாருன்னா பார்லிமெண்ட்டில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு எதிர்கட்சியில இருந்து எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் நக்கல் அடித்து காய்ச்சி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு இண்டிபெண்ட்டால் இருந்தவர் சரிதானே, இது 1947 சொல்கிறேன். ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு கேண்டிடேட் இருந்தவர், அவர்கிட்ட பேர் சோமசுந்தரம் நடேசன் சரிதானே. ஏற்கனவே சொன்னது தானே அந்த மரவரி சட்டம் கொண்டு வர்றதில் முக்கிய பங்காற்றினார் அதே நடேசன் ஐயா தான். 1947 ஆம் ஆண்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாட்ட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் இதில் இருக்கிறார். அவரை கணக்கே எடுக்காம சிங்கள ஆட்சியாளர்கள் கதைச்சு கொண்டே இருக்கிறீங்க சரியா. இப்போ இதெல்லாம் சரி, அப்போ அந்த நேரத்தில் மலையக தமிழர்களைச் சேர்ந்த பிரதிநிதி ஒருவரும் அங்கே இருக்கிறார். அவர் வந்து யூஎன்பியை பாராட்டி ஒரு பேச்செல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார், கதைச்சு கொண்டு இருக்கிறீடம். அந்த நேரமே இப்போ எஸ் நடேசன் ஐயா அவர்கிட்ட பேச்சுக்கு எழும்புறார். எழும்பிட்டு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாருமே ஏதோ சுதந்திரம் பெற்று விட்டது போல கொண்டாட்டம் என நிலையில் இருக்கிறீர்கள், கொண்டாட்டம் என நிலையில் இருக்கிறீங்க. அந்த நேரம் அந்த டொமினியன் ஸ்டேட்டஸோட தான் இலங்கை இருந்தது இன்னும், அதாவது இன்னும் அந்த முழு விடுதலை கிடைக்கல சரிதானே. அடாவங்கள் வந்து பெருசாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து புரட்சிக்கு தயாராகவில்லை, நாங்கள் போராடி பெற்ற விடுதலை இது இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு நீங்கள் பேசியே கன்ஸ்டிடியூஷனலிஸ்டாக நீங்கள் அரசியல் அமைப்பு சார்ந்து பேசியே பேசி பேசியே அஹிம்சை வழியில் நீங்கள் எந்த போராட்டமும் செய்யாமல் நீங்கள் வந்து சுதந்திரத்தை பெற்றுவிட்டதாக யூஎன்பியை சேர்ந்தவர்கள் கழிச்சு கொண்டிருக்கிறீனம். அது வந்து இங்கே விடுதலைக்காக போராடியவர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பேசி இங்கே ஒன்றும் பட்டி கிடைக்கல, இப்போ தராக்கி சிவராம் பிற்கழுது நாங்கள் பேசி ஒன்றும் பெறவில்லை, அடித்துத்தான் பெற்றோம்ன்றத அந்த இதில் டோனில் இவரும் கதைக்கிறார். கதைச்சிட்டு சொல்கிறார், இலங்கை சுதந்திரம் பெற்றது உண்மையானால் எங்களுக்கு இந்த மெஜஸ்டி இந்த எம்பையரோடு எங்களுக்கு தொடர்பில்லை என்று நாங்கள் தனியே நிற்கிறதுக்கு பிரிஞ்சு போகிறதுக்குரிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்குறார். அதுக்கு பிறகு டிஃபென்ஸ் மற்றது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் நாங்கள் வேறு ஏட்ட உத்தரவும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு லீகல் பாயிண்ட்ஸை போட்டு கோர்னர் பண்ணுறார். எல்லா அந்த டோட்டல் அவையும் சைலண்ட் ஆகும். இது 1947. சரியா, மலையக தமிழர்கள்ன்ற குடியுரிமை மறுப்பு சட்டம் வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முதல் இந்த உரை நடக்குது சரியா. அதுக்கு பிறகு எஸ் நடேசன் ஐயா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இதுகளை எல்லாத்தையும் கழிச்சிட்டு இருக்கோம், பட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஏரியா தட் ஐ வாண்ட் டு கவர் என்று சொல்லிட்டு மலையக தமிழர்கள பிரச்சனையை பற்றி நீங்கள் எல்லாரும் அங்கால கழிச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ற சரிதான். இது ஒரு வருஷத்துக்கு முதல்ல நடக்கிறது சொல்றேன். அதாவது மலைய தமிழர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வருவது, அதாவது குடியுரிமை மறுப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முதல்ல நடக்கிற முதல் ஸ்பீச்சில் எஸ் நடேசன் ஐயா ஈழத்தமிழர்களின் ஒரு பிரதிநிதி, அவர் காங்கேசன் துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் போய் மலைய தமிழர்களுக்கான இந்த முதல் குரல் என்பது இலங்கை பாராளுமன்றத்தில் எழுப்புவதே எஸ் நடேசன் ஐயா காங்கேசன் துறையில் இருந்து வாக்களிக்கப்பட்டு போனவர் தான். அவர் அந்த உரையாற்றி கொண்டு இருக்கும் போது மலைய தமிழர்களின் பிரதிநிதிகள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிச்சு கொண்டிருந்தார். இந்த ஏரியாவை எவனும் டச் பண்ண முடியல. அப்ப அவர் சொல்லுறார், இங்க மலையக தமிழர்களின் பிரதிநிதிகளாக ஒரு 7-8 பேர் தான், இங்கே இருக்கிற 101 பேர்ல 7-8 பேர் தான் இருக்கிறீனா. அந்த 7-8 பேரும் இந்த நாட்டின் அரசியல் முழுவதையும் ஆக்கிரமித்து விடுவார்கள் என்ற மாதிரி நீங்கள் ஒரு அச்சமான ஒரு ஃபியர் மங்கரிங்க சிங்கள மக்கள் மத்தியில் செஞ்சிட்டு இருக்கிறீர்கள், அது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லி கேள்வி எழுப்புறார். அதுக்கு பிறகு அடுத்ததாக அந்த மலையக தமிழர்கள் இந்த அரசியல் பிரதிநிதியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக பேசின அந்த ஆளை அந்த பிரதிநிதியை கிழிச்சு தொங்க போடுறார். சரியோ, தொங்க போட்டுட்டு அவர் சொல்ற அந்த உரையை நான் ஆங்கிலத்திலே சொல்றேன். டுடே இட் கேனாட் பி சென்ட் தட் வித் லிமிட்டட் இந்தியன் பாப்புலேஷன் ஹூ கேன் அட் த மோஸ்ட் சென்ட் 7 or 8 மெம்பர்ஸ் இன் டு த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் 101, தேர் இஸ் எனி டேஞ்சர் ஆஃப் தோஸ் 7 or 8 மெம்பர்ஸ் டொமினேட்டிங் த பொலிட்டிக்கல் லைஃப் ஆஃப் த கண்ட்ரி. தட் இஸ் நாட் அன் ஆர்கியூமெண்ட் தட் கேன் லை இன் த மவுத் ஆஃப் த கவர்மெண்ட். in these circumstances, the only thing that should be done is to assimilate the entire Indian labor population in this country, because that will strengthen the economy of the Ceylonese nation and not keep them as a separate and distinct group of people who have no rights at all in this country. அப்ப அந்த மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக, இந்த மண்ணின் மக்களாக குடியுரிமையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் அதிகாரமற்றவர்களா, அதிகாரமற்ற ஒரு தனிப்பிரிவு மக்களாக இருக்கக்கூடாது என்ற மாதிரி அவர்கிட்ட பேச்சை தொடங்குற. சரிதான், தொடங்கிட்டு அதோட அவர் நின்று விடவில்லை. அடுத்ததாக என்ன சொல்றாருண்டா, இவன் இஃப் த என்டையர்டி ஆஃப் 700,000 ஆஃப் தேம் எக்ஸசைஸ் த வோட், தே கேன் அட் த மோஸ்ட் சென்ட் 8 மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் த 101 to the House of the Representatives. That is an aspect of the matter that has always struck me as rather curious, that today nobody who calls himself a statesman should take upon himself to say that we will get these persons to do all this work, but so far as franchise rights are concerned, despite the fact that we will not be dominated, we will not give them anything, even though they are willing to declare themselves citizens of Ceylon. 700,000 கிட்டத்தட்ட மலையக தமிழர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வாக்களித்தால் கூட அவர்களால் 8 பேரை மட்டும்தான் இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியும். நீங்கள் 101 பேர் இருக்கிறீர்கள், அவர்கள் 8 பேர் மட்டும்தான் பெற முடியும் என்று தெரிந்து கூட அவர்கள் இங்கே எல்லா வேலையும் செய்ய வேண்டும், அவர்கள் இந்த நாட்டுக்கு உழைக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்கான அந்த உரிமையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்கள் என்று சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அவர்களை குடியுரிமையை ஏற்க மறுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி 1947 முதல் முறையாக மலைய தமிழர்களுக்காக பாராளுமன்றத்துக்குள் ஒழித்த குரலாக இருக்கிறது. காங்கேசந்துறையின் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளுக்குள்ள போகக்கூடிய எஸ் நடேசன் ஐயாதான். அது மட்டுமல்ல, அந்த உரையில் அவர் பிறகு மேலதிகமாக சொல்லும் போது அவர் சொல்ற மலைய தமிழர்களுக்கு நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அங்க அடிக்கோடிட்டு அவர் சொல்றார். நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்றார். அப்ப மலையக தமிழர்கள் இன்றைக்கு 200 வருடங்கள் நினைவு கூறி கொண்டிருக்கும் போது மலையக தமிழர்களுக்கான நில உரிமை சார்ந்த விஷயத்தை முதல் முறையாக பேசிய, அதை கோரிக்கையா வச்சு அதை வழங்க வேண்டும் என்று நிர்பந்தத்தை கொடுத்தவர் எஸ் நடேசன் ஐயா தான். அதையும் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். என்ன அவற்ற வரலாறு வேற யாரும் கதைக்க போறது கிடையாது, அவற்ற வரலாறு யாரும் கதைக்கிறதும் கிடையாது. சரிதானே, அப்ப அவர்கிட்ட வரலாறு சொல்லத்தான் வேணும். ஏன்னா அவர் ஒரு இண்டிபெண்டன்ஸ் செனேட்டரா தான் போய் நின்றார். அப்ப ஒருத்தனும் இவரை கணக்கெடுக்கிறது இல்லை, சிங்களவர்கள் கணக்கெடுக்கவில்லை, ஆனா தமிழர்கள் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, அதை கணக்கெடுக்கணும். அப்ப அவர் அதை பேசுகிறார். அதற்கு பிறகு 1948 மீண்டும் அந்த மலையக தமிழர்களுக்கு அந்த குடியுரிமை மறுக்கிற சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வரப்படும் போது எல்லாரும் கதைச்சு முடிச்சுட்டீங்க. கதைச்சு முடிச்சோடனே அதுல ஜிஜி பொன்னம்பலம் வந்து யூஎன்பி ஒரு ரேசிஸ்ட் பார்ட்டி என்றார். அவரும் கடுமையா எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார். அவர் அதுல ஆதரிச்சு வாக்களிக்கவில்லை என்பதை இங்கே நினைவூட்ட மறுபடியும் கடமைப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் கடுமையா அந்த எல்லாத்தையுமே முன்னெடுக்கிறார். அதுக்கு பிறகு கடைசியாக திருப்பி செனட்டர் நடேசன் ஐயா கடைசி ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கு அவர் தான் வார். அவர் வந்துட்டு உடனடியாக அவர் சொல்றார், March 1875 லோர்ட் சலிஸ்பரி மலையக தமிழர்கள் குறித்தான ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டார். அவர்கள் எந்த கண்டிஷனின் அடிப்படையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். லீகல் பாயிண்ட் எடுக்கிறார், ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறார், ஆதாரங்களை எடுக்கிறார். இஸ் மேக்கிங் அ லீகல் கேஸ், நாட் அ ஸ்பீச். சொல்றார், March 1875 லோர்ட் சலிஸ்பரி இன் இஸ் டிஸ்பேச் ஆன் த இன்டென்ச்சர்ட் லேபர் ஸ்டேட்டட் தட் இட் சுட் பி அன் இன்டிஸ்பென்சபிள் கண்டிஷன் ஆஃப் இன்டென்ச்சர்ட் எமிக்ரேஷன் தட் இந்தியன்ஸ் ஹூ ஹேட் கம்ப்ளீட்டட் தேர் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டென்ச்சர் சுட் பி இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் ஃப்ரீ மென், சப்ஜெக்ட் டு நோ லேபர் ஆர்டினன்சஸ் அண்ட் வித் த பர்சனல் பிரிவிலேஜஸ் நோ விட் இன்ஃபீரியர் டு தோஸ் ஆஃப் எனி அதர் கிளாஸ் of his majesty's subjects resident in that particular colony and solrar appa avar enna solrarenda anda malayaga tamilargala ilangaikku kondu varakoodiya anda oppandatha anda kaalathila seiyapatta anda oppandathin podu அந்த மக்கள் அவர்களின் அந்த வேலக்கன்ற காலப்பகுதி முடிந்த பின்னர் அந்த நாட்டில், அந்த அவர்கள் போகிற அந்த நாட்டில், அந்த நாட்டின் குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகளோடு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்டிஷன்ஸும் மீட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையில், ஒரு கான்ட்ராக்டில் இருக்குது என்று சொல்லி அந்த லீகல் ஆர்கியூமெண்ட்டை அவர் முதல்ல முன்வைக்கிறார். அதற்கு பிறகு இந்திய அரசு அந்த டைம்ல சொல்லிக்கொண்டிருந்த, கலோனியல் டைம்ல சொல்லிக்கொண்டிருந்த விஷயத்தை அதுல சொல்றார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஆன் விச் த இந்தியன் கவர்மெண்ட் ஹேவ் பீன் சிஸ்டமேட்டிக்கலி இன்சிஸ்டிங் ஹேஸ் பீன் த எமிக்ரன்ட் ஷுட் பி அக்கார்டட் கம்ப்ளீட் ஈக்வாலிட்டி ஆஃப் லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இன் த கண்ட்ரி டு விச் தே எமிக்ரேட்டட். ஒரு காலப்பகுதியில் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில இருந்து தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு விஷயம் அங்கு கொண்டு வரப்படுகிறது. கொலோனியல் காலத்திலே நடந்த பிரச்சனை. அப்ப இலங்கை போய் என்ன செய்யுதுண்டா, இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துறவர் போய் சொன்னா, இல்லை இல்லை நாங்கள் அவர்களுக்குரிய அந்த இதுகள் எல்லாம் கொடுப்போம், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் என்று சொல்லித்தான் மலைய தமிழர்களை கொண்டு வந்தார்கள். சும்மா ஒன்றும் மலைய தமிழர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படவில்லை. அதற்கு பின்னால் அன்றைய இலங்கையும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருந்தது. வெள்ளக்காரண்ட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருந்த ரெண்டும் இருந்தாலும் அவை அந்த பியூரோக்ராட்டிக் பேப்பர்ஸ்ல அதுல ஒரு கண்ட்ராக்ட் இருக்கு, அவர்களுக்கு இந்த இந்த ரைட்ஸ் வழங்க வேண்டும் என்று அவன் பேப்பர் ஒர்க்ல அது இருக்கு. அப்ப அந்த பேப்பர் ஒர்க் எடுத்து காட்டுற. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இன் 1910 த சாண்டர்சன் கமிட்டி கோட்டட் வித் அப்ரூவல் தி டிக்டம் ஆஃப் லோர்ட் சலிஸ்பரி தட் த இமிகிரன்ஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் தியர் இன்டென்ச்சர் ஷுட் பி ஃப்ரீ ஐதர் டு செட்டில் ஆஸ் ஃப்ரீ சிட்டிசன்ஸ் இன் த கொலனி. வாட் இஸ் மோ, இன் 1910 வென் த இந்தியன் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் வாட் இஸ் நோன் ஆஸ் த சாண்டர்சன் கமிட்டி டு ரிப்போர்ட் ஆன் த கண்டிஷன் ஆஃப் த இந்தியன் லேபர் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், the committee quoted with approval the dictum of lord salisbury and said it is understood, it is an important part, it is understood that after the first 5-year period of indentured service the immigrant is free to engage in any occupation open to the rest of the inhabitants and is given facilities for settling down in an independent position on the land. To this latter condition we attach much importance. அதாவது அந்த ஒப்பந்தத்தின்படி, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய தொழிலாளர்கள் மலையக தமிழர்கள் வந்து இலங்கையில் வந்து வேலை செய்த பிறகு முதல் 5 வருடங்கள் முடிந்த பின்னர் அவர்கள் விரும்பினால் எந்த விதமான வேலைகளுக்கும் அவர்கள் போகலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய குடிமக்கள் செய்யக்கூடிய எந்த வேலையையும் அவர்கள் செய்யலாம். அது மட்டுமல்ல, அப்படி அவர்கள் செய்ய விரும்பினால் அவர்கள் வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டா தனி என்ன சுதந்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இது உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கடைசியாக சொன்னோம் தானே, அந்த சுதந்திரமாக இருக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம் என்ற ஒரு விஷயம் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படுகிறது. த இமிகிரன்ஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த இன்டென்சர் ஷுட் பி ஃப்ரீ ஐதர் டு ரிட்டர்ன் டு இந்தியா ஓ டு செட்டில் அஸ் ஃப்ரீ சிட்டிசன்ஸ் இன் த கொலனி. Drawn as they are from agricultural labor classes, they usually, when they settle in the colony, desire to become proprietors of agricultural land, and such a settlement of peasant proprietors is in the interest of the colony no less than of the Indians themselves. என்று சொல்லி அதை சொல்லப்படுகிறது. அதாவது அந்த மக்கள், அந்த தொழிலாளர்கள் தங்கள் அந்த வேலைக்குரிய அந்த காலத்தை முடிச்ச பிறகு அவர்கள் விரும்பினால் இந்தியாவுக்கு திரும்பி வரலாம், இல்லை என்றால் அவர்கள் அதுவரை வேலை புரிந்த அந்த நாட்டில் குடிமக்களாக அவர்கள் இருக்கலாம். அவர்கள் ஏற்கனவே விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்துல தான், தேயிலை தோட்டங்கள் அந்த தோட்டங்கள்ல வேலை செய்யறபடியினால அவர்கள் அங்கே அந்த நிலத்தின் சொந்தக்காரர்களாக, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சொந்தக்காரர்களாக, விவசாய காணிகளின் சொந்தக்காரர்களாக அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருப்பது அந்த நாட்டுக்கும் நல்லது, அதே நேரம் அவர்களுக்கும் அதுதான் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் என்று சொல்றார். இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே, லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து புட்டு புட்டு வைக்கிறார் நடேசன். கடைசி ஸ்பீச் இஸ் மேக்கிங் அ லீகல் கேஸ். அதுக்கு பிறகு அவர் சொல்றார், இஃப் யூ லுக்ட் அட் த அனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் லேபர் யூ வில் சி தட் அட் பேஜ் 127 ஆஃப் த ரிப்போர்ட் ஃபார் 1927 ஃபார் இன்ஸ்டன்ஸ் He makes it a specific point to say that Indians enjoyed in Ceylon all political and legal rights enjoyed by the other races. What is more, that was printed in the form of pamphlets and distributed in India for the purpose of making those people to emigrate to Ceylon on governmental authority. So that after the Ceylon government conveyed to the Indian government certain undertakings, and after certain documents were distributed in India, telling the people that they would enjoy complete political equality with other inhabitants in the country, certain legislation affecting the rights and privileges of those very Indians was brought up. அப்ப என்ன சொல்றாருண்டா, அவர் இன்னொரு கமிஷனர் ஆஃப் லேபர் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கிறார். எடுத்தா 127வது பக்கம் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, மலைய தமிழர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அன்றைய இலங்கையின் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்கள் அவங்கள ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, சகல உரிமைகளோடையும், அதாவது இலங்கையில உள்ள குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகளோட மலையக தமிழர்களுக்கும் அதே உரிமைகள் வழங்கப்படும் என்று சொல்லி அதை ஒரு பிரச்சாரமா செய்து அதை பேம்ப்ளெட்டுகளா பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் தமிழ்நாட்டுல கொடுத்து மக்களை வெற செய்திருக்கிறீங்க. அப்ப அது ஒரு பிரச்சாரமா நடந்திருக்கீங்க, மார்க்கெட்டிங்கா நடந்திருக்கு. இந்த உத்தரவாதத்தை கொடுத்து தான் அவர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப அவையல் உண்டும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறாங்க. அப்படி சொல்லித்தான் அங்க மக்கள் அங்க இருந்து எடுத்துட்டு வாரீங்க. அப்ப அங்க மக்கள் வந்து முட்டாள்களாக வரவில்லை, வழியற்று வரவில்லை. அவர்களுக்கு ஒரு 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 ப்ரொமிஸ் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்கப்பட்டது நிறைய பேருக்கு. அதுக்கு பிறகு அப்படி கொடுக்கப்பட்டங்கிற மக்கள் அதை ஹொனர் பண்றீங்க இல்ல. அப்ப நீங்க செய்வது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். அந்த கேஸ் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதுக்கு அவர் 40 years or 50 years ஆஃப் கண்ட்ராக்ட்ஸ் இதுகள் அதுகளை எல்லாம் தேடி எடுத்து 1 year ஆஃப் ஒர்க் இதுக்கு பின்னாலே இருக்கு. இன்றைக்கு நீங்க கூகுளில் தட்டினா எல்லாம் பெருகுது, இன்றைக்கு நீங்க ரிசர்ச் பண்ணா எல்லாம் பெருகுது. பட் அந்த கால பகுதியில் அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா வேற இருக்கிறார், சரிதானே? அப்ப இவருக்கு வந்து மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸும் இவருக்கு இல்லை. இவர் என்ன செய்யறார், போறார். ஒரு 6-7 மாசங்களாக இவர் எல்லா இடங்களுக்கும் போய் இந்த தரவுகளை திரட்டிட்டு வந்து ஹி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் லீகல் பேட்டில், ஹி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் டு புட் ஃபோர்த் கேஸ். அப்ப 47வது ஆண்டு பேசிட்டு 1 வருஷ காலம் அந்த மனிதர் மலைய தமிழர்களுக்காக உழைக்கிறார். அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும், அவங்களை இப்படி ஒன்று கொண்டு வராங்க, அதை முறியடிக்கணும், அதுக்குரிய வேலைகளை செய்யணும்னு அவர் செய்யற. கடைசியில அவரால் அது முடியவில்லை. என்ன சிங்களவன் அவன் நம்பர்ஸை வச்சு அவன் விளையாட்ட காட்டுறான், அவரால் முடியவில்லை. அதுக்காக அவர் ஒடுங்கி விடவில்லை. கடைசி ஸ்பீச், கடைசி தளத்துல கூட அவர் நின்று நீ செய்யறது பிள்ளை என்று சொல்லிட்டு இந்த கேஸை முன்வைக்கிறார், இந்த ஆதாரங்களை அடுக்கிறார். ஒருத்தனாலையும் கதைக்க முடியல. அதுக்கு பிறகு அவர் ஒன்று சொல்றாரு, அந்த அன்குவாலிஃபைட் ஸ்டேட்மெண்ட் மேட் தட் சிலோன் ஹஸ் த ரைட் ஆஸ் எவ்ரி அதர் கண்ட்ரி டு டிட்டர்மின் த கம்போசிஷன் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் வென் ஜெர்மனி அண்டர் ஹிட்லர் ஸ்டார்டட் டு டீ சிட்டிசனைஸ் த ஜூஸ் எவ்ரி சிவிலைஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் கண்டெம்ட். நீங்கள் வந்து சிலோனுக்கு உரிமை இருக்கிறது, அங்கு யார் வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு என்று சொல்கிறீர்கள். அதை நாங்கள், அதை நீங்கள் உரிமை என்று சொல்றீங்க. இதே போலதான் ஹிட்லரும் ஜூதர்களுக்கு குடியுரிமை வழங்க மறுக்க, அவர்களை டீ சிட்டிசனைஸ் பண்றதுக்கு ஹிட்லரும் இதைத்தான் சொன்னான்னு அந்த கால பகுதியில நடேசன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த கால பகுதியில தாய் தமிழ் நாட்டுல திராவிட இயக்கம் ஹிட்லர் ஆதரிச்சு கொண்டிருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணும் மண்டில்ல. அதே நான் சொல்லிடுறேன். அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் ஹிட்லரை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு ஈழத்தமிழர் மலையக தமிழர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்ட போது நீ செய்கிற வேலையும் ஹிட்லர் செய்கிற வேலையும் ஒன்றுதான் என்று சொல்லி அங்கே கிழிச்சு தொங்க போட்டுட்டு வந்துருந்திருக்கிறார். இந்த வரலாறு சொல்லப்படுறது இல்லை, இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லப்படுறது இல்லை. எஸ் நடேசன் ஐயாவை எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும், அவர் ஈழத்தமிழர் இல்லையா? மலையக தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த அவர் ஈழத்தமிழர் இல்லையா? அவரையும் நீங்கள் ஈழத்தமிழரை அடையாளப்படுத்துறீங்கள் இல்லை? ஏன் அவரை நீங்க பாக்குறீங்கள் இல்லை? ஜோயல் போல் ஐயா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஜோயல் போலையா என் சிறுபான்மை மகாசபையின் முதல் தலைவராகவும் அவர் தான் நாமினேட் பண்ணியிருந்தார். அவரையே நீங்கள் ஈழத்தமிழராக கருதுறீங்கள் இல்ல? அவர் ஜாழ் இளைஞர் காங்கிரஸோடு இணைந்து பணிபுரிந்தார். அவர் ஆதிக்க சாதியினர் என்று அடையாளப்படக்கூடியவர்கள் அவரோடு இணைந்து வேலை செய்தார்கள். இப்ப ஹாண்டி பேரின்ப நாயகம் ஐயாவோடு ஜோயல் போல் ஐயா இணைந்து சம ஆசன சமபோசன போராட்டம் நடத்தினர். சரிதானே? அவர் வந்து வருமனே ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமன்றே தனியே போராடினது இல்லாம எல்லாரையுமே ஒருங்கிணைத்து தமிழர்கள் என்ற அடிப்படையில் அவர் போராடினார். அதனால ஜோயல் போல் ஐயாவை நீங்க இருட்டடிப்பு செய்தீர். எஸ் நடேசன் ஐயாவை இருட்டடிப்பு செய்தீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு நரட்டிவை நீங்க செட் பண்ணி இருக்கிறீங்க. என்னது, ஜிஜி பண்ணம்பலம் மலையக தமிழர்களை முதுகில் குத்தி விட்டார் அண்டு நீங்க ஒரு நரட்டிவை செட் பண்ணிட்டீங்க. சரிதானே? அதனால மலையக தமிழர்களுக்காக மலையக தமிழர்களின் பிரதிநிதிகள் கூட மௌனிகளாக இருந்த ஒரு காலப்பகுதியில மலையக தமிழர்களின் உரிமைக்காக பேசிய எஸ் நடேசன் ஐயாவையும் இருட்டடிப்பு செஞ்சிட்டீங்க. மலையக தமிழர்களுக்கு எதிரான குடியுரிமை கொண்டு வரப்பட்ட போது பேசப்பட்ட பாராளுமன்ற உரைகளை எடுத்து பார்த்தா அதில் முதன்மையாக இருக்கிறது மலையக தமிழர்களுக்கான இந்த கேஸ முன்னிறுத்தி செய்தவர் வந்து எஸ் நடேசன் ஐயா. அவட்ட உரைகளையும் எடுத்து நீங்க பேசுறீங்க இல்ல? அதே ஈழத்தின் அடையாளமாக நீங்க சொல்றீங்க இல்ல? ஜோயல் போலையாவை புறக்கணிச்சிட்டீங்க. ஏன் ஆண்டி பேரன்ப நாயகம் ஐயாவோட இணைந்து செயல்பட்டார். அதுக்கு பிறகு நடேசன் ஐயாவை புறக்கணிச்சிட்டீங்க, மலைய தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவரை. ஏன் அதுக்கு பதில் உண்டா? அவர் ஈழத்தமிழர் என்பதனால் புறக்கணிக்கப்படுகிறாரா, இருட்டடிப்பு செய்யப்படுகிறாரா? மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுத்த அந்த அரசாங்கத்தோடு நின்றவர்கள் சிறுபான்மை மகாசபையினர். அவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் தான். அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களின் வட இலங்கையில் ஒடுக்கப்பட்ட அவர்கள் அகில இலங்கையின் சிறுபான்மை மகாசபையாக மாற இருந்தவர்கள் அவர்கள் மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுத்த அந்த அரசோடு நின்றார்கள். அதையும் நீங்க சொல்றீங்க இல்ல? சிறுபான்மை மகாசபை எதனால் வீழ்ச்சி கண்டது என்றால், அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மலையக தமிழர்கள அந்த குடியுரிமை மறுப்பு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதை ஜி ஜி பொன்னம்பலம் எதிர்க்கிறார். அதுக்கு பிறகு அவர் அதுல யூஎன்பி ஒரு ரேசிஸ்ட் இதென்று சொல்லுறார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருண்டா, யூஎன்பிட்டே மாறுறார். மாறின பிறகு பரந்தன்ல ஒரு ஃபேக்டரி, வாழைச்சேனையில ஒரு ஃபேக்டரி என்று சொல்லி அவர் மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ எடுத்துக்கொண்டு இந்த ஃபேக்டரி கட்டுற பிசினஸுக்குள்ள போயிட்டார். அது ஒரு துரோக செயல், அது ஒரு துரோக செயலா தான் பார்க்கப்பட்டது. சரி, ஓகே. ஆனா ஈழத்தமிழர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? வாட் வாஸ் த மேண்டேட் ஆஃப்டர்வர்ட்ஸ்? ஈழத்தமிழர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. தந்தை செல்வநாயகம் அதை கடுமையாக எதிர்த்து வெளியே வாரார். வந்து இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்குறார். அவருக்கு பின்னால மக்கள் அணிதிரள்கிறார்கள். ஏன் அந்த வரலாறு நீங்க கலைக்கிறீங்க இல்ல? அப்ப நீங்க தந்தை செல்வநாயகத்தை புறக்கணிச்சிட்டீங்கள், ஜோயல் போலையாவை புறக்கணிச்சிட்டீங்கள், எஸ் நடேசன் ஐயாவை புறக்கணிச்சிட்டீங்கள். உங்களோட கருத்தியலுக்கு, நீங்கள் கட்டமைக்கிற அந்த பிம்பத்துக்கு, உங்களுக்கு ஜிஜி பொன்னம்பலம் ஐயா செய்த ஒரு தவறு உங்களுக்கு நீட்டா கிடைச்சிச்சு. அதை வச்சு நீங்கள் மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில இல்லாத ஒரு பிரிவை, இல்லாத ஒரு முரணை உருவாக்கி ஒரு அரசியல் செய்யறீங்க. இன்றைக்கு தலித்தியம் பேசக்கூடியவர்கள், இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வநாயகம், சரியோ, மற்றது ஆண்டி பேரறிம நாயகம் ஐயா, ஜோயல் போல் ஐயா, இவர்களை எல்லாம் புறக்கணித்துக் கொண்டு இவர் டொமினிக் ஜீவா இவர்கள் அவர்கள் எல்லாமே பிறகுதான் மாறின. என்ன 1940s பிறகு அவையிலெல்லாம் சிறுபான்மை மகாசபையில இருக்கிறீங்க. அவையிலெல்லாம் இருக்கத்தக்கத்தான் ஐயா யூஎன்பிக்கு ஆதரவா அவையில் நின்றவ? யாருக்கு ஆதரவா? மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுத்த அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவா சிறுபான்மை மகாசபை இருந்தது? அதற்கான விளக்கத்தை கொடுப்பினமா? இன்று தலித்தியம் என்று சொல்லி ஈழத்துல இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க துடிக்கும் ஒரு கூட்டம். அதுக்கு பிறகு சிறுபான்மை மகாசபை உடையறதுக்கு, அதாவது அது இல்லாமல் போறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது எங்கட சிவப்பு சட்டை தோழர்கள். என்ன சிவப்பு சட்டை தோழர்கள்? ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் தெம், ஐ எம் பிரேசிங் தெம். என்னடா சரியான வேலையை செய்தவர்கள். ஜிஜி பொன்னம்பலம் செய்த தவறுகளை அந்த நேரத்தில் இருந்த கம்யூனிஸ்டும் மார்க்சியவாதிகளும் செய்யலை. எனக்கு அவர்களோட அரசியல் முறை நின்று வரைக்கும் இருக்கு, ஆனா வரலாறு அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்ற முடியாது. அப்ப அந்த நேரத்துல அவையல் சரியான நடவடிக்கை எடுத்தவ சிறுபான்மை மகாசபையில அவையல் அந்த அது சிறுபான்மை மகாசபைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வ அந்த ஆதரவு நிலையில ஒரு சிலரும், கம்யூனிஸ்ட் மார்க்சிய ஆதரவு நிலையில ஒரு சிலரும் போரினும். இந்த இடத்துல இந்த சமசமாஜா பார்ட்டி என்று சொல்லி, லங்கா சமசமாஜா பார்ட்டி என்று சொல்லி அதுவும் அங்க வெறுக்குது. அதுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இடையிலேயும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அந்த லங்கா சமசமாஜா பார்ட்டி சொல்றீங்கன்னா, அவர் அந்த சூரியமல் அந்த இதுல இருந்து தங்களுக்கு ஒரு அது ஒரு இன்னொரு ரெவல்யூஷன் வைங்க, அதுல இருந்து தாங்கள் இன்ஸ்பயர் ஆனது மாதிரி ஜெஃப்னா யூத் காங்கிரஸ்ல இருந்து தான் தாங்கள் இன்ஸ்பயர் ஆனதுன்றதே அங்கே அவர் குறிப்பிடுறீங்க. ஏன்னா அந்த சமசமாஜா பார்ட்டிக்கு இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து எஃப்னா இளைஞர் காங்கிரஸ்ல மேடைகள்ல பேச யாழ் இளைஞர் காங்கிரஸ் அனுமதித்திருந்தது. அதையும் நாங்க இங்க பார்க்குவோம், சரிதானே? சோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. நாங்க சும்மா அதெல்லாம் கடந்துட்டு போக முடியாது. அப்ப என்ன நடக்குது, இந்த தமிழர் சிறுபான்மை அந்த சபையில வந்து உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த காலப்பகுதியில் என்ன செய்யணும்னா, 1940s பிறகு 1947-48 மலையத் தமிழர்கள் அந்த குடியுரிமை பிரச்சனைகள் இதுகள் நடக்குது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை தமிழரசு கட்சி உருவாகுது. 1950s நீங்க பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல அந்த இன கலவரத்துக்குரிய இன சிக்கல் வந்து பெருசா மேலோங்க வெளிக்கிடுது, சரிதானே? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1950s நாங்க போகும்போது அந்த ஏரியாவுக்குள்ள நாங்க மெல்ல மெல்ல நுழையிறோம். உலையக்கில் அந்த நேரம் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் என்ன செய்யறீனமெண்டா, இந்த மகாசபையில் இருக்கிறவ அவர்கள் மெல்ல மெல்ல மார்க்சியவாதிகளாகவும் தமிழ் தேசியவாதிகளாகவும் மாறுறீனம். 1948 பிறகு, அப்ப 1948 பிறகு 1950s பீரியடில் மெல்ல மெல்ல தமிழர்கள் ஒற்றுமையடைய வலிக்கிறீனம், ஒற்றுமை அடைய வலிக்கிறீனம். அதனால சாதி இல்லாம போகே இருந்தது, சாதிய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அரசியல் வழியில நாங்க உண்டா நிக்கோணும்ன்ற ஒரு புரிதலும் அந்த நேரம் எங்கட மக்களுக்கு வேற வலிக்கிட்டு, சரிதானே? அப்ப அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் சிறுபான்மை தமிழர் மகாசபை தொடர்ந்து இயங்கி கொண்டுதான் இருந்தது, அது எந்த சிக்கலும் இல்லை. அப்ப அந்த புரிதலோடையும் அந்த மகாசபை இயங்க வலிக்கிட்டது. அப்ப 1950s பீரியடுக்குள்ள நாங்க என்டர் ஆகும் போது பெரிய அளவில் எங்களை தமிழர்களுக்கு இன ரீதியான ஒரு ஒடுக்குமுறையை பெரிய அளவில் சந்திக்க ஆரம்பிக்கிறீனா, அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல இந்த சாதியம் சார்ந்த பிரச்சனைகள் அதுகளும் ஒரு பக்கம் அது நடந்து கொண்டு தான் இருக்கு. அது நடக்கலன்னு நாங்கள் சொல்ல முடியாது, நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கான போராட்டங்களை சிறுபான்மை மகாசபை மற்ற ஏனைய கட்டமைப்புகளும் சங்கங்களும் செய்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் தான் வன்னியசிங்கம் ஐயா வருகிறார் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே. வன்னியசிங்கம் ஐயான்றவர் இலங்கை தமிழரசு கட்சி வந்து நீங்க உருவானது எதன் அடிப்படையிலேன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து மலைய தமிழர்கள உரிமை கோரித்தான் அது உருவாகுகிறது. அதுல மெல்ல மெல்ல அந்த உருவாகி ஒரு சில வருடங்கள்லயே இப்ப நீங்க இலங்கை தமிழரசு கட்சி என்ற எடுத்து பாத்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு அந்த டேட்ஸ் கூட ஃபெடரல் பார்ட்டி ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா அது இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1949, சரிதானே? அப்போ தந்தை செல்வா அங்காலேந்து புலவப்பட்டு வருகிறார். 1949 தான் அந்த கட்சி தொடங்கப்படுகிறது, சரிதானே? தொடங்கப்பட்ட உடனே அந்த கட்சின்னு மூன்றாவது கன்ஃபரன்ஸில், சரியா, அதாவது மூன்றாவது கன்ஃபரன்ஸில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதுலேருந்து நாங்கள் பார்க்கணும். அதுலேருந்து தான் வன்னியசிங்கம் ஐயா உள்ளுக்குள்ள வரார். வன்னியசிங்கம் ஐயா உள்ளுக்குள்ள வந்த பிறகு 1950s ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இப்போ தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி இப்போ ஃபுல்லாக சீனுக்குள்ளே வந்திருக்கு. ஜிஜி பொன்னம்பலம் ஐயா செல்வாக்கு இலக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலப்பகுதியில் ஒரு பக்கம் மகாசபை நடந்து கொண்டிருக்கு. இது இந்த நேரத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்ப இனப்பிரச்சனை தான் பெருசா மேல மேல விரவழிக்கிறது. சரிதான், இனப்பிரச்சனை மேலோங்க வலிக்கிடுகிறது. இந்த காலப்பகுதியில அடுத்தது என்ன செய்யலாம் என்றது ஒரு போராட்ட குணத்தோட எங்கட தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த வேலையில தான் வன்னிய சிங்கமையா உள்ளுக்குள்ள வர்றார். வன்னிய சிங்கமையா உள்ளுக்குள்ள வந்துட்டு அவர் வந்து, எஸ் எங்களுக்கு இன ரீதியான சிக்கல் இருக்கு, மாற்று கருத்து இல்லை, இனப்பிரச்சனை இருக்கு, இன விடுதலை சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும், போராட வேண்டும். இது கட்சி தொடங்கி மூன்றாவது நாலாவது வருடத்துக்குள்ள, மூன்று நாலு வருடத்துக்குள்ளேயே சாதி ஒழிப்பு சார்ந்த சிந்தனை இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள வந்துட்டு. சரிதானே, இப்ப கட்சி தொடங்கி அந்த காலத்துல இப்ப மாதிரி எல்லாம் இல்லை. சரி, அப்ப அது வந்து வெரி ஃபாஸ்டா இயங்கி இருக்கிறீங்க. ஆனா அதை சொல்ல மாட்டாங்களுவ, ஏன்னா ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிறாங்க, சரி இதுகளை எல்லாம் சொல்ல மாட்டேன்ற முடிவோட இருக்கிறாங்க என்னோட சமூக நீதி போராளி சிலர். அப்ப கட்சி தொடங்கி மூன்று நாலு வருஷத்துக்குள்ளேயே அந்த கட்சிக்குள்ள சமூக விடுதலை, அதாவது இனப்பிரச்சனைகள் அங்க மேலோங்கி கொண்டிருக்கிற டைமுக்குள்ளேயே எங்கட மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய சமூக விடுதலைகள் சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற உரையாடல் அதுக்குள்ள தொடங்குது. தொடங்கி அதுக்கு பிற தீண்டாமை ஒழிப்பு பற்றி நாங்கள் பேச வேண்டும், பழமைவாதத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி வன்னிய சிங்கமையா என்ன செய்கிறார், கட்சிக்குள்ள நாங்கள் வந்து சில விதமான செட்டப்ஸை கொண்டு வரணும், ஒரு நடவடிக்கையை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு ஐந்து கட்ட நடவடிக்கையை அமுல்படுத்துறதுக்கு முயற்சி ஒன்று எடுக்கிறார். அதன் அடிப்படையில் முதல் கட்டத்தில் வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். 1950களில் வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார், தீண்டாமை ஒழிப்பை பற்றி கடுமையாக பேச ஒழிக்கிறார். அந்த கால பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் ராமநாதன், பொன்னம்பலம் அருணாச்சலம், அருணாச்சலம் மகாதேவா, மற்றது சுப்பையா, மற்றது ஜிஜி பொன்னம்பரம், இவர்கள் எல்லாருமே வந்து இந்த சாதி ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள் அந்த அதுகளுக்குள்ளெல்லாம் ஒட்டி பார்க்காத ஒரு குரூப்பாக தான் இருந்தது. சரிதானே, அப்போ வன்னியசிங்கம் ஐயா தான் முதல் முறையாக இல்லை நாங்கள் சாதி ஒழிப்பு சார்ந்தும் இயங்க வேண்டும் என்று வெளிப்படையாக சாதி ஒழிப்பு சார்ந்து இயங்க ஆரம்பிக்கிறார். அதே காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கம் ஐயாண்டு ஒருத்தரும் இருந்தார். அவர் வெளிப்படையான சாதி வெறியராக இருந்தார். சரிதானே, அவர் வெளிப்படையான சாதி வரியாக வெறியராக இருந்தார். அப்ப அந்த கால பகுதியில அந்த சவால்களையும் மீறி வன்னியசிங்கம் ஐயா என்ன செய்யறார், கட்சி தொடங்கி ஐந்தாவது வருடத்துல 1956 நாலாவது மாநாடு நடக்கும் போது அதுல வந்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசுகிறார். நம் முன் ஒரு சாராரை தீண்டாதுவார் என இழிநிலையில் வைத்து கொண்டு, நம் முன் ஒரு சாராரை தீண்டாதார் என இழிநிலையில் வைத்து கொண்டு சிங்கள சகோதரர்கள் நம்மையும் நமது மொழியையும் இழிவுபடுத்துகிறார்கள் என்று கூறுவது எவ்வளவு அர்த்தமற்றது. ஹரிசனர் உச்சென்று வணங்கக்கூடியதாக பல ஆலயங்களை திறப்பித்து வைத்த பெரியோர் அனைவருக்கும், அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க கோவில்களை திறந்துவிட்ட தர்மகர்த்தாக்களுக்கும் தமிழ் பேசும் இனத்தின் நன்றி உரித்தாகும் என்று சொல்லி நாலாவது மாநாடுல சொல்றார். சரிதானே, இதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்களா அவர் என்ன சொல்றார், கோவில்களை திறந்து விட்டவர்களுக்கு நன்றி என்று வன்னியசிங்கம் ஐயா சொல்றார். அது என்ன கோவில்களை திறந்து விட்டவர்களுக்கு நன்றி, எதை குறிப்பிடுகிறார் என்று நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இப்ப தமிழர் மகாசபையினர் வந்து இப்ப தூக்கி பிடிக்கிறவ ஒரு விஷயம் சொல்றவ இலங்கை தமிழரசு கட்சி மற்ற எல்லாரையுமே பழி சுமத்துறதுலேயும் குறியாத்தானே இருக்கிறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை தமிழர் மகாசபை வந்து 1955 அதாவது வன்னியசிங்கம் ஐயா இந்த பேச்சை பேசி கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில 53 இருந்து வன்னியசிங்கம் ஐயா வந்து பெரிய அளவுல சிந்தாமை ஒழிப்புக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற, அதை கட்சி கட்டமைப்புக்குள்ள அதை வந்து ஒரு 5-point ப்ரோக்ராமா கொண்டு வர்றதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்ப சிறுபான்மை தமிழர் மகாசபை என்ன செய்தார், 1955 வந்து அது வந்து அதில் 12 மாநாட்டின் முடிவை அடிப்படையாக கொண்டு வந்து ஆலய பிரவேச உரிமை அளிக்கும் சபை என்ற ஒரு சபையை உருவாக்குது. அந்த சபையில ஸ்ரீ குமாரசுவாமி மற்றது ஸ்ரீஸ்கந்தராஜா சிவபாத சுந்தரம் ரெண்டு இருவரை இணை செயலாளர்களாக மாற்றுகிறது. அவர்களெல்லாம் ஆதிக்க சாதி பின்னணியில இயங்கிட்டு வர்றாங்க. அப்ப அந்த காலப்பகுதியில வன்னிய சிங்கம் ஐயாவும் ஆலய பிரவேச உரிமை பற்றி பெரிய அளவுல விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கையில ஈடுபட்டார். இதை வரலாற்றுல வந்து காட்ட மாட்டார். சரிதானே? அவர் என்ன செஞ்சார், ஒவ்வொரு கோவில் தர்மகத்தா இவன் அவன் சொல்லி எல்லார்ட்டையுமே போய் இதை கதைக்கிறார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. 1950ஸ்ல அவர் அந்த முயற்சி எடுக்கிறார். இன்றைக்கு திராவிட திருநாட்டில் திராவிடர்கள் தங்களின் அரசு இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த இடத்துல இன்றைக்கு அஸ் வி ஸ்பீக் ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள நுழைய விடாமல் தீக்குளிக்கிறதுக்கு ஒரு ஆதிக்க திராவிட சமூகம் தயாராக இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை, இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 8 பேர் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் திமுக ஆட்சியின் கீழ் மலக்குழிக்குள் விழுந்து மரணம் அடைந்திருக்கிறார். அந்த அந்த வாயு பாதிக்கப்பட்டு இன்ன வரைக்கும் நடக்குது. 1950ஸ்ல அந்த டைம் மிகவும் முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருந்த வன்னியசிங்கம் ஐயா, அவர் தான் அந்த டைம் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தார், பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாரா இருந்தார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து சாதி ஒழிப்பு மும்முரமா பேசுறதோடு மட்டுமில்ல, கோவில் ஆலய பிரவேச உரிமைக்காக ஒவ்வொரு கோவிலா ஏறுறார். முக்கியமான கோவில்கள் ஒவ்வொரு கோவிலா ஏறி அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். அப்ப அவர் வந்து அந்த டைம் அவர் வந்து 1956 என்ன நடக்குதுண்டா, நல்லூர் முருகன் கோயில், பெருமாள் கோயில், வண்ணை சிவன் கோயிலுக்குள்ள ஆலய பிரவேசம் நடந்தது. எல்லா சாதியினருக்கும் அந்த கோயில் கதவுகள் திறந்து விடப்பட்டது. சரிதானே? முக்கியமான கோயில்கள் இது 1956 நடக்குது. அந்த முயற்சியின் வெற்றிய அவர் வந்து அதற்கு நன்றி சொல்றார் அந்த மாநாட்டுல வன்னியசிங்கம் ஐயா. அப்ப அது ஒரு கூட்டு முயற்சியா நடந்தது, ஒரு பெரிய கேம்பெயினா அது முன்னெடுக்கப்பட்டது. பட் அதை இவங்க சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் இவங்கள்ட அந்த ஒரு தெரியாதவங்க இந்த அரசியல் இதுல வரலாறுல அரசியல் செய்வாங்க இவங்க நல்ல வடிவா. அதுக்கு பிறகு இரண்டாவது கட்டமா தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், இதங்கட வந்து அந்த இலங்கை தமிழரசு கட்சி கட்டமைப்புக்குள்ள இதை எப்படியாவது ஆழமா கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி அதை தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் என்னது அந்த அந்த கால பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ரெண்டு இடங்கள்லையுமே வந்து இலங்கை தமிழரசு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதன் இதுகளை வந்து விஸ்தரித்து கொண்டு பெரிய அளவில் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இதன் 5வது தேசிய மாநில சிறப்பு மாநாடு வந்து மட்டக்களப்பில் நடந்தது. அந்த நேரத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை முன்னுக்கு வச்சவர். தமிழ் பேசும் மக்களில் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நான் இங்கே வாசிக்கிறேன். இது கொஞ்சம் போரிங் தான் இருக்கும், இருந்தாலும் நான் அதை சொல்லத்தான் போகணும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கடந்து போக முடியாது. தமிழ் பேசும் மக்களில் ஒரு பகுதியினரிடையே இன்றளவும் நிலவி வரும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் அநீதிகளையும் குறிப்பாக தீண்டாமையை ஒழிப்பதற்கு அஹிம்சை நெறி வலுவாது சத்தியாகிரக வழியை கை கொண்டு அதற்கென ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலம் வருங்கால சந்ததியினர் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வரும்படி தமது பூரண சுதந்திரத்துக்காகவும் சுய மரியாதைக்காகவும் போராடுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் இத்தேசிய சிறப்பு மாநாடு வேண்டுகோள் விடுக்கின்றது. இவ்வேண்டுகோளை ஏற்று இலங்கை தமிழ் பேசும் இனம் இதை நடைமுறையில் கொண்டு வர தயாரில்லை என்றால் தமது அடிப்படை லட்சியமான சமஷ்டி அரசியல் அமைப்பின் கீழ் மொழிவாரியான ஒரு சுதந்திர தமிழரசை அல்லது அரசுகளை அமைத்து நிரந்தரமாக தமது அரசியல் விடுதலையையும் கலாச்சார விடுதலையையும் எக்காலத்திலும் அடைய முடியாது என இம்மாநாடு உறுதியாக நம்புகின்றது. இது இலங்கை தமிழரசு கட்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். எவன் கதைக்கிறான் இந்த தீர்மானத்தை பற்றி? சுமந்திரனுக்கு வாழ்வடிக்கிறவன் கதைப்பானா? சுமந்திரனுக்கு வாழ்வடிக்கிறவங்கள் எல்லாம் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் இந்த சமூக நீதி வரலாற கொச்சப்படுத்தி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். கண்ட கண்ட கற்பனா சக்திகளில் உதித்த குப்பைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். திருப்பி முறுக்க வாசிக்கிறேன் என்றால் இது நிறைய மேடைகளில் பேசப்படாது. தமிழரசு கட்சியினரும் இதை இனி பேச மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கதைக்கத்தான் வேண்டும். அதில் என்ன சொல்லுறாருண்டா, தமிழ் பேசும் மக்களில் ஒரு பகுதியினரிடையே இன்றளவும் நிலவி வரும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் அநீதிகளையும் குறிப்பாக தீண்டாமையை ஒழிப்பதற்கு அஹிம்சை நெறி வலுவாது சத்தியாகிரக வழியை கைகொண்டு
அதற்கென ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, ஒரு இயக்கத்தை தனி இயக்கத்தை ஆரம்பிக்கணும் நாங்கள், சமூக நீதிக்காக, சாதி ஒழிப்புக்காகன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலம் வருங்கால சந்ததியினர் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வரும்படி, தமது பூரண சுதந்திரத்திற்காகவும், நீ சும்மா எல்லாம் பெறாத, உண்ட சுதந்திரத்துக்காகவும், எங்கட சுதந்திரத்துக்காகவும், சுயமரியாதைக்காகவும் போராடுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு இதை இலங்கை தமிழரசு கட்சியின் இந்த தேசிய சிறப்பு மாநாடு வேண்டுகோளாக விடுக்குது. வேண்டுகோளாக விட்டுட்டு சும்மா லிப் சர்வீஸ் செஞ்சுட்டு போச்சா? இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். இன்னொரு விஷயத்தையும் பன்னீர்சிங்கம் ஐயா அந்த தீர்மானத்தில் சொல்றார். அதான் முக்கியமான பகுதி. தமிழரசு கட்சி இதை விடுக்குது என்று சொல்லிட்டு, இவ்வேண்டுகோளை ஏற்று இலங்கை தமிழ் பேசும் இனம் இதை நடைமுறையில் கொண்டு வர தயார் இல்லை என்றார். இதனை கேட்காட்டியடா, தமது அடிப்படை லட்சியமான சமஷ்டி அரசியல் அமைப்பின் கீழ் மொழிவாரியான ஒரு சுதந்திர தமிழரசை அல்லது அரசுகளை அமைத்து நிரந்தரமாக தமது அரசியல் விடுதலையையும் கலாச்சார விடுதலையையும் எக்காலத்திலும் அடைய முடியாது என இம்மாநாடு உறுதியாக நம்புகிறது. அப்ப நீ சமூக விடுதலை சார்ந்து சிந்திக்காட்டியும், நீ சாதி ஒழிப்பு திருண்ணாமை ஒழிப்பு சார்ந்து சிந்திக்காட்டியும், ஒருபோதும் நாங்கள் இந்த சமஷ்டி அடிப்படையிலேயோ எந்த ஒரு அடிப்படையிலும் நாங்கள் ஒரு விடுதலையை அடைய முடியாது என்று வன்னியசிங்கம் ஐயா அந்த தீர்மானம், இலங்கை தமிழரசு கட்சி கொண்டு வந்த தீர்மானம் அது சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு மூன்றாவது கட்டமா போறார். மூன்றாவது கட்டமா தொழிலாளர்கள் மத்தியில இந்த சாதிய விஷயங்களை வந்து தகர்க்கிற ஒரு முக்கியமான வேலையில இறங்கணும் என்று சொல்லிட்டு, உடனடியாக அரசியல் பிரதிநிதித்துவம் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார் வன்னியசிங்கம் ஐயா. ஓகே, அரசியல் பிரதிநிதித்துவம் சார்ந்து அவருடைய சிந்தனை அது சார்ந்து போகுது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் என்ன செய்கிறாருண்டா, பிரதிநிதித்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அதன் அடிப்படையில் மூன்றாவது கட்டமாக அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும், அவையிலுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஜி நல்லையா என்று சொல்லுவர், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து வரக்கூடிய திரு ஜி நல்லையா அவர்களை முதுவை உறுப்பினராக நியமிக்க வன்னியசிங்கம் ஐயா முயற்சி எடுக்கிறார். யாருக்கு எதிரா? டாக்டர் இஎம்வி நாகநாதன், டாக்டர் வி கே பரமநாயகம், டாக்டர் எம் திருவலிங்கம், எஸ் டி சிவநாயகம், பி என் திருநாவுக்கரசு, பி நல்ல சிவம் பிள்ளை, இவர்கள் எல்லாரும் முக்கிய உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். இவையில் அந்த பதவிக்காக போட்டிடுறீன. அப்ப டாக்டர் நாகநாதன் வந்து தமிழரசு கட்சியை நிறுவிய மூவர்ல ஒருத்தர். சரியும் அவர் மற்றது அதுல போட்டியிட்டு கொண்டிருந்த எஸ் டி சிவநாயகம் சுதந்திர பத்திரிகையின் சுதந்திரன் பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கிறவர். இவையெல்லாம் கடுமையா பதவிக்கு போட்டிடுறீங்க. அப்ப வன்னியசிங்கம் ஐயா என்ன செய்கிறார், இல்ல திருஜி நல்லையா தான் நீங்க கொண்டு வரணும் என்று சொல்லி அந்த கட்சிக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்குரிய நடவடிக்கையை மூன்றாவது கட்டமா பிரதிநிதித்துவம் சார்ந்து இயங்க வலிக்கிறார் வன்னியசிங்கம் ஐயா. இதெல்லாம் முக்கியமான முன்னெடுப்பு, இதெல்லாம் கதைக்கவே மாட்டாங்க. அதுக்கு பிறகு நாலாவது கட்டமா வணிக ஸ்தலங்கள் இருக்கு தானே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேத்தனி கடை இங்க அங்கே என்றெல்லாம் இந்த தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது தானே, அந்த இடங்களுக்கெல்லாம் போய் யாழ் மாநகர தேநீர் வணிக உரிமையாளர்கள் எல்லாரையுமே வந்து நகர மண்டபத்துக்கு ஒரு அழைச்சு வியாபார நிலையங்கள்ல சாதி அடிப்படையில பாரபட்சம் காட்டுவதை கைவிட சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்தவர் வன்னியசிங்கம் ஐயா. அதற்கு பிறகு சம பந்தி போசன முன்னெடுப்புகள் வந்து எடுத்தவர். அப்ப அந்த அதுக்கு பிறகு என்ன நடந்ததுனா, இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடுகள் நடக்கும் போதெல்லாம் சமபந்தி போட்டு அந்த விஷயம் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆரம்பிச்சவர். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலப்பகுதியில ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுவீங்கன்னா, ஆதிக்க சாதி பின்னணியை கொண்டு அமிர்தலிங்கம் அவற்ற குடும்பம், அமிர்தலிங்கம் ஐயாக்கும் ஒரு சாதிய வெறி இது உள்ள இருந்தது என்று சொல்லி முந்தி ஒரு கதை அடி வர்றது, பிறகு மாறினவர் என்று சொல்லி சொல்றது, அது எனக்கு தெரியாத ஃபுல் டீட்டெயில்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் கமெண்ட் ஆன் தட். அப்போ ஒரு காலகட்டத்தில் அது என்ன மாதிரி மாறினதுன்றா, ஒரு ஒரு மாநாட்டில் அமிர்தலிங்கம் ஐயா இருக்கிறார், ஜி
நல்லையா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் வந்தவர் இருக்கிறார். இவருக்கு எல்லாம் சம பக்கத்தில் பக்கத்தில் இருக்கத்தக்க சம வந்தியில் அவர்கள் இருந்து சாப்பிட்றது என்பது அது அந்த டைம் ஒரு பெரிய இதாக இருந்தது என்று சொல்லி, அந்த அளவுக்கு அந்த ஒரு மாற்றத்தை கல்ச்சரல் சேஞ்ச் ஒன்றை அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வர பெரும்பாடுபட்டவர் வன்னியசிங்கமையம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழரசு கட்சின்ற சமஷ்டி குடியரசு குடியரசுன்ற மாதிரி அரசியல் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த மாதிரி அரசியல் திட்டத்தில் வந்து ஒடுக்க அந்த சமூக நீதி சார்ந்த ஒரு விஷயமும் கொடுக்கப்பட்டது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி இலங்கை சமஷ்டி குடியரசின் மாதிரி அரசியல் திட்டம் திட்டத்தில் வந்து மூன்றாவது பாகத்தில் 23 விதியாக இலங்கை சமஷ்டி குடியரசில் எந்த பிரசையும் பிரஜையும் தனது பிறப்பிடம் பிறப்பு குடும்பம் என்பவற்றை காரணம் காட்டி எந்த சலுகையும் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி அந்த சமஷ்டி குடியரசுன்ற மாதிரி அரசியல் திட்டத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ரிவிலேஜ் கூத்தெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது, சாதி அடிப்படையோ பிறப்பு அடிப்படையிலையோ நீ வந்து ஒரு விஷயத்தை நீ கூற முடியாது என்று சொல்லி ஒரு வந்துடுது. அதுக்கு பிறகு 24 விதியில் வந்து சாதிகள் அனைத்தும் இல்லாதொழிக்கப்பட்டன, சாதிகள் அனைத்தும் இல்லாதொழிக்கப்பட்டன, சாதியம் எந்த வடிவில் கடைபிடிப்பதும் குற்றமாகும், அது சட்டப்படி தண்டனைக்குரியது, சாதியம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு நிலம் வழங்கும் போது மற்றும் தொழில் வாய்ப்பு கல்வி வாய்ப்பு உள்ளூராட்சி சபைகள் மத்திய ஆட்சி சபைகளில் பங்கு கொள்ளுதல் துறைகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சலுகைகள் வழங்கப்படும்,
இடஒதுக்கீடு,
இதுதான் இடஒதுக்கீடு, சரிதானே? அப்ப எவனாவது கேட்டான்னா இலங்கை சமஷ்டி குடியரசு மாதிரி அரசியல் திட்டத்துல சாதி ஒழிக்கப்பட்டது என்றால் சாதி வந்து கிரிமினல் குற்றமாக்கப்பட்டது, இயக்கம் தான் அதை கிரிமினல் குற்றமாக்கி என்போர்ஸ் பண்ணினது, பட் அதை நாங்களும் செய்வோம், அது வந்து ஒழிக்கப்படும், சட்டப்படி ஒழிக்கப்படும். அதே மாதிரி சாதியம் எந்த வடிவில் கடைபிடிப்பதும் குற்றமாக்கப்பட்டது, எந்த வடிவிலும் அதை கடைபிடிக்க முடியாது, எந்த ஊருக்காரன் தான் சரி எங்களை பக்கத்து விட்ட நீங்கள் வந்து இந்த எங்கடையாக்கள்கிட்டே குடும்பம் எங்களுக்கு தெரிஞ்ச வேதவியல்கிட்ட தான் கொடுங்க சொன்னால் சட்டப்படி குற்றமாப்போம், நீ அப்படியெல்லாம் செய்யல, அந்த டைம் நீ தமிழ் தேசியம் கதைக்கிறீங்கன்னா நீ அந்த குத்தெல்லாம் செய்யல, அதுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருந்தால் நீ யூஎன்பி இல்லைன்னா அங்கஜம் குரூப் இல்லைன்னா டக்ளஸ் குரூப்பில் போய் குந்தலாம், தமிழ் தேசியத்தில் நீ இருக்கணும்னா நாங்கள் வந்து கொஞ்சம் சுயமரியாதை மிக்க கூட்டமாக இருக்கிறோம், அப்போ இங்கே நீ சாதி எந்த வடிவத்திலையும் கடைபிடிக்க முடியாது, பிடிக்க விரும்பினீங்கன்னா நீ வேற எங்கேயும் வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான், இங்கே நிற்க முடியாது தமிழ் தேசியத்துக்குள்ள, அது சொன்னது. அதுக்கு பிறகு சாதியம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீடு நிலம் வழங்கும் போதும் மற்றும் தொழில் வாய்ப்பு கல்வி வாய்ப்பு உள்ளூராட்சி சபைகள் மத்திய ஆட்சி சபைகளில் பங்கு கொள்ளுதல் துறைகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்று சொல்லி சொன்னது. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, கல்வியில் இடஒதுக்கீடு, நில உரிமை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நில உரிமையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நிலவரம்பு சட்டத்தை பற்றி எல்லாம் நாங்கள் கதைக்க வழிகிட்டோம்னா கிழிச்சு தொங்க போடலாம், திராவிட ஆட்சின்றது பித்தலாட்டங்கள், அப்போ அதெல்லாமே கூட இலங்கை சமஷ்டி குடியரசுன்ற மாதிரி அரசியல் திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சி செஞ்ச வேலை. இதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஆலய பிரவேச போராட்டம் இல்லைன்னா ஆலய பிரவேச உரிமை வேலை எல்லாம் எந்த காலப்பகுதியில் இது செஞ்சது, இதெல்லாம் இந்த மாநாடுகள் இந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே தனிச்சிங்கள சட்டம் அமுலாக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் தான் செய்யப்பட்டது. அப்போ இலங்கையின் பெரிய பிரச்சனை அந்த காலத்தில் என்ன இருந்தது, மொழி உரிமை சார்ந்து எங்களை மக்கள் போராடி கொண்டிருந்தவ, மொழி உரிமை சார்ந்து இலங்கை தமிழரசு கட்சி போராடி கொண்டிருந்தது. ஆனால் அது இந்த மாநாடுகளில் அப்ப தே ஹேட் பிளென்டி ஆஃப் எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கலாமே, இங்க பாருங்கடா எங்களை சிங்களவன் வந்து மொழி உரிமையை மறுக்கிறான், அதுதான் இப்ப எங்களோட முக்கியமான பிரச்சனை என்று இலங்கை தமிழரசு கட்சி சொல்லி இருந்தா அந்த நியாயத்தை ஏற்கக்கூடிய மனநிலையில் அன்று ஒடுக்கப்பட்ட மக்களும் இருந்தவர்கள். ஆனா அவர்கள் அப்படி சொல்லல. இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியமான அரசியல்வாதியாக இருந்த வன்னியசிங்கம் ஐயா அந்த கால பகுதியில
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இந்த நீதியோ இல்லை இந்த சாதி ஒழிப்பு நடவடிக்கையோ போஸ்ட்போன் பண்ணல, தடுத்து நிறுத்தல, கொஞ்ச காலத்துக்கு அதை நிப்பாட்டி வைப்போம் பண்ணி சொல்லல. அந்த கால பகுதியில சிங்களவன் எங்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருந்த போது, எங்கள் மீது கலவரங்களை திணிச்சு கொண்டிருந்த போது, எங்களோட மொழி உரிமையை மறுத்து கொண்டிருந்த அதே கால பகுதியில நாங்கள் அவனுக்கு எதிராகவும் அரசியல் ரீதியா சண்டையிட்டு கொண்டிருந்தோம். அதே நேரம் எங்களோட சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரியான என்ன தீண்டாமை மற்ற இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் அதே நேரத்துல சம நேரத்துல சண்டையிட்டு கொண்டிருந்தோம் என்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சிறந்த சான்றா இருக்கு. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது, ரெண்டு விஷயங்கள் இந்த செஷன்ல இருந்து நான் உண்டு. இது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் டிராகாகவும் இருந்திருக்கலாம், பட் ஐ ஹேட் டு சே திஸ். இதெல்லாம் உங்களுக்கு இதை சுருக்கமா சொல்லவே முடியாது, இது டீட்டெயிலா சொன்னா தான் உண்டு. இல்லைண்டா இதுல ஒரு நொட்டை அதுல ஒரு நொட்டைன்னு தூக்கிட்டு வருவாங்க. இப்பயே சில விஷயங்களை வச்சிருக்கேன், நான் தூக்கிட்டு வரட்டும். என்ன அவங்க அவ்வளவுக்கு இந்த வரலாறுகளை இருட்டடிப்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க இவ்வளவு காலம். அப்ப மலைய தமிழர்களோட பிரச்சனை என்று சொல்லும் போது, மலைய தமிழர்களுக்கு எதிரான இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்படுறதுக்கு ஒரு வருடத்துக்கு முதல்ல இருந்து எஸ் நடேசன் ஐயா போராட்டத்தை தொடங்கிட்டார். ரெண்டதை சொல்லுங்க, அவர் ஒரு ஈழத்தமிழர் தான், ஈழத்தமிழர் தான். மலைய தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கும் சட்டத்துல அதை ஆதரிச்சவர்கள்ல, அந்த அரசு ஆதரிச்சவர்கள்ல சிறுபான்மை மகாசபையும் அந்த காலத்துல யூஎன்பியின் வெற்றிக்காக பாடுபட்டது என்பதையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது 1949 காலப்பகுதியில். ஆனால் 1955 இலங்கை தமிழரசு கட்சி 7-8 இடங்கள்ல சாதி ஒழிப்பு சார்ந்த நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. ஆலய பிரவேச உரிமையில வன்னியசிங்கம் ஐயாண்ட பங்கிருந்தது. மற்றது இலங்கை அந்த சமஷ்டி அந்த அந்த திட்ட இதுல கூட தீண்டாமைக்கு எதிரான சட்டம், அதாவது சாதி ஒழிக்கப்பட்ட, அதாவது அபலிஷ்மெண்ட் ஆஃப் காஸ்ட், மற்றது ரிசர்வேஷன், இடஒதுக்கீடும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு குறிப்பிடப்பட்டது கிடையாக்கள் கதைக்கிறதே கிடையாது. என்ன கிடையாக்களுக்கு அந்த சொல்ற பொருள் தெரியாம இருந்திருக்கு. இடஒதுக்கீடுன்றா என்னன்னு தெரியாம இருந்தபடினால்தான் இப்படி இலங்கை தமிழரசு கட்சின்னு சமஷ்டி மாதிரியில இடஒதுக்கீடு இருக்குதுன்றதே எப்பவும் சொல்லி தெரியும். ஈழத்துல இடஒதுக்கீடு இல்லைன்னு இருந்திருக்கு, அதையும் நாங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு என்ன ஈழத்துல இல்லாம போச்சுன்னா அந்த அரசு அதிகாரம் இல்லாமல் இருந்தது, அதனாலதான் உங்களுக்கு அது தெரியாம போயிருக்கு. நீங்க அந்த டிராப்டுகளை வாசிக்கல, நீங்க ப்ரொபோசல்ஸ்களை வாசிக்கல, சரி அதுகளைத்தான் வாசிக்கல், இயக்கம் செயல்படுத்தி காட்டினது. அதையாவது நாங்கள் பார்த்துருக்க வேண்டாமா? நாங்கள் அதையும் செய்யாம ஈழத்துல இடஒதுக்கீடு இல்லை, ஈழத்துல அப்படி எல்லாம் இல்லை, இருந்திருக்கு. நாங்கள் அதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம் சாதிய பிரச்சனைகளுக்கு, அது ஒரு சொல்யூஷன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கு. ஈழத்துல ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கு, நாங்கள் வாக்கையில் என்றதுக்காக அது இல்லை என்று வந்துடாது நான் வரலாற்றில். அப்ப இந்த விஷயங்களே நாங்கள் அதை கொடுப்ப, இது இன்னும் நான் இது நடந்து கொண்டிருக்கேக்கல, இந்த மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கேன், இதெல்லாம் அதில் தனிச்சிங்களை சட்டம் அந்த காலப்பகுதியில் தான். நல்லூர் கோயிலுக்குள்ள நல்லூர்வின் கோயில் கதவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திறக்கப்பட்ட போது அந்த காலப்பகுதியில் தான் வெல்வெட்டித்துறையில தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் பிறந்தார். வன்னியசிங்கம் ஐயா இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த போது, இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருந்த போது, சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில தேசிய தலைவர் பிறந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றது வரலாறு உங்களுக்கு தெரியும். இனி அடுத்த பகுதியில என்ன மாதிரி 1950s பிறகு என்ன, இனி வந்து எஸ் ஆஃப்கோர்ஸ் இனியும் கொஞ்சம் கம்யூனிசம் கொஞ்சம் ஏரியாக்குள்ள வரும், அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கமும் தேசிய தலைவரும் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னா அது ஒரு தனிப்பெரும் பகுதியாக மூன்றாவது பகுதியாக அதில் பேசுவோம். ஸோ இதில் இலங்கை தமிழரசு செஞ்ச முயற்சி, சிறுபான்மை மகாசபை விழுந்ததுக்கான முக்கிய காரணம், மற்றது மலைய தமிழர்களுக்காக போராடி குரல் கொடுத்து எஸ் நடேசன் ஐயாண்ட அந்த வரலாறு, இது மூன்றையும் இதில் கவர் பண்ண ஒன்று விரும்புனா ஐ ஹவ் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கவர் இட். ஐ வில் ரேப் அப் திஸ் செஷன் வித் திஸ். ஸோ இனி யாராவது கேட்டால் இல்லத்தின் சமூக நீதி சார்ந்த இந்த விஷயங்களில் இந்த பாயிண்ட்ஸையும் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதுவரையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. வி வில் ஹாவ் அ டிஸ்கஷன் ஆஃப்டர் திஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ரூம் ஆர் இன் டிஃப்ரெண்ட் செஷன். நன்றி, வணக்கம். நன்றி, அவ்வளவு முடிவு கொள்வார்.